அன்பாய் திறந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சோழர்கள் மற்றும் பரிசுத்தவான்களே, தேவனுடைய மிகுந்த கிருபையில நம்ம மறுபடியும் உங்களை காண செய்த கிருபைக்காகவும் மற்றும் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பேசும்படி கிருபை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட கடைசி ஒரு பாடமாக நம்ம முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்துடைய தலைப்பு சோதனை காலத்தில் தெய்வீக திட்டம் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சோரிகளை, கண்டிப்பாக நேரம் அதிகமாக எடுக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டைம் ஆயிருக்கும், லஞ்ச் டைம் ஆச்சு. இது அகிலும் கொஞ்சம் பொறுமையோடு இந்த பாடத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அன்புடன் உங்களை கேட்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சோரிகளை, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பாடம் உங்களுக்கு நீங்கள் கேட்டது போல சோதனையில் தெய்வீக திட்டம், சோதனை காலத்தில் தெய்வீக திட்டம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த சோதனையில் தெய்வீக திட்டத்தை குறித்து நம்ம பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக, சோதனை என்று சொன்னாலே அல்லது ஒரு பரீட்சை என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த அதுடைய அறிவு கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கும்போது பரீட்சை பற்றி அல்லது தேவன் கொடுக்குற சோதனை குறித்து நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு அவசரப்பட்டேனா, இல்லை ஒருவேளை சோதனை எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை நம்ம கேள்விப்பட ஆசைப்பட்டோம் என்று சொல்லி பார்த்தால், ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் எதற்காக அங்கே ஒரு பரீட்சை வருது அல்லது அந்த டெஸ்ட் எதுக்காக வைக்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நம்ம தேவன் எதுக்காக சோதனை வைக்கிறான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ தேவன் எதுக்காக சோதிக்கிறார் என்ற விஷயத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் எதற்காக வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அல்லது ஒரு பரீட்சை வைக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டா தேவனுடைய திட்டம் கண்டிப்பாக நமக்கு புரிய வரும். பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது உலகத்தில் எல்லா ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக இருந்தே இருக்கும், ஒரு பரீட்சை கண்டிப்பாக இருந்தே இருக்கும் பார்க்குறோம். ஆனால் எதற்காக பரீட்சை இல்லை எதுக்காக வந்து அங்கே ஒரு எக்ஸாம் வைக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக போயிருக்கலாம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த பரீட்சை வைக்கும்போது அல்லது அந்த எக்ஸாம் வைக்கும்போது கண்டிப்பாக தெரியும் யார் உண்மையாக படிச்சிருக்காங்க அல்லது படிக்கலன்ற விஷயம் தெரியாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஒரு வேளை கண்டிப்பாக ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட் கூட கண்டிப்பாக இருக்கும். அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் வந்து ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் அல்லது அந்த பரீட்சைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கும்போது சொல்ல சொல்லிக்கலாம். பிதாவாகிய தேவன் கூட பார்க்கும்போது ஒருவரை சோதிக்கிறார் என்று சொன்னால் அந்த சோதனைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வெகுமதி ஆண்டு வச்சிருக்காரு நம்ம பார்க்குறோம். சோதனைக்கு அப்புறம் ஏதோ ஒரு வினோதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஒரு வினோதமான ஒரு ஆசீர்வாதம் அங்கே இருக்கு நம்ம பார்க்குறோம் சொல்ல சொல்லி. அப்படி இருக்கும்போது முக்கியமாக கண்டிப்பாக ஒருவேளை எப்படி சொல்லலாம், ஸ்கூல் டீச்சர் சொல்லலாம், பாருங்க பிள்ளைகளை நீங்கள் வந்து வருஷந்தோறும் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருங்க, ஆனால் கண்டிப்பாக வருஷந்தோறும் நான் ஃபெயில் பண்ணுவோம்னு சொல்லலாம், கண்டிப்பாக அதை பொருந்து வராது. வருஷந்தோறும் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை ஃபெயில் பண்ணிருப்பேன் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அதே ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு டீச்சர் சொல்ல மாட்டாங்க. ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாஸா அல்லது ஃபெயிலா இதுதான் வரும். இது பார்க்கும்போது பிதாபாக்கியத்தையும் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தேவன் சோதிக்கும் போது அவங்க வளர்ந்துருக்காங்களா இல்லையான்ற விஷயத்தை வந்து அங்கே தெரிய வரணும் பார்க்குறோம் சரஸ்வதி. ஆனால் கண்டிப்பாக சோதனைக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ரிவார்டு கண்டிப்பாக இருக்கும், ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு வெகுமதி கண்டிப்பாக இருக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வசனத்தை வாசிக்கும் போது நம்ம இந்த ஒரு பாடத்துக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு 1:12 மறுபடியும் வாசிக்க கேட்கலாம்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
பாத்தீங்களா, எப்போ பாத்தீங்கன்னா சோதனையை சகித்ததுக்கு அப்புறம், அந்த சோதனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய போற ஆண்டவர் பாத்தீங்கன்னா என்ன தரப்போற ஆண்டவர், ஜீவ என்ன மறுபடியும் வாசிங்க என்ன கொடுக்க போறாருங்க,
ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
பாத்தீங்களா, ஜீவ கிரீடத்தை கொடுக்க போறான்னு நம்ம பாக்குறேன். அப்ப சோதனைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமாக ஜீவ கிரீடம் கொடுக்க அப்ப நம்ம பாக்குறோம். சோதனைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டு நம்ம பார்க்கிறோம் சொல்ல சொல்லிங்களா. இன்னும் அநேக வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒருவருக்கு சோதனை வந்தா சோதனைக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பத்தி அநேக விதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனம் நம்ம இங்க பார்த்தோம், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாங்க. அந்த ஜீவ கிரீடத்தை பற்றி அநேக விதமான வசனம் அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 1 Peter 5:4. 1 Peter 5:4 வாசிக்கலாம்.
அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
வாடாத கிரீடம் சொல்லி பேசப்படுது. நமக்கு சோதனைக்கு அப்புறம் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதை குறிச்சு அங்க பார்க்கும் போது யாக்கோபு சொல்றாரு அது ஜீவ கிரீடம் பேசப்படுது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அது வாடாத கிரீடம் என்று அங்க பேசப்படுது சொல்ல சொல்றது. அடுத்து அப்போஸ்தல் பவுல் இதை பத்தி எங்க பேசுறாரு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 9:24-25 1 கொரிந்தியர் 9:24-25 நம்ம வாசிக்கிறோம்.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா?
பாத்தீங்களா, அநேக பேர் ஓடுவாங்க, ஆனா ஒருவர் மட்டும் தான் பந்தயத்தை கண்டிப்பா பெறுவார்கள். அடுத்த நெக்ஸ்ட்,
நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள்.
பாத்தீங்களா, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். அடுத்த நெக்ஸ்ட்,
நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று சொல்றோம். கண்டிப்பா ஒரு சோதனையை ஜெயிச்சதுக்கு அப்புறம், சோதனைக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க குறித்து இங்க பேசப்படுகிறது பாக்குறோம். அப்ப கண்டிப்பா இங்க அப்போஸ்தல் பவுல் பேசும்போது ஓட்ட பந்தயத்தை பத்தி பேசுறாரு. அந்த ஓட்ட பந்தயம் என்று சொன்னால், கண்டிப்பா ஓட்டத்துல ஒருத்தர் ஓடுறாரு, அந்த ஓடக்கூடிய ஒரு மனுஷன், அப்படின்னா ஓட்டத்துல ஓடக்கூடியவர் ஒரு மனுஷன் தான் இருக்காரு. ஒரு சிங்கிள் மனுஷன் ஓட்ட ஓடுறாருன்னு வச்சுங்களேன், அந்த ஓட்டத்தை அவர் ஓடும் போது ஒரு மனுஷன் தான் ஓடுறாரு, அவருக்கு முதல் பிரைஸ் கொடுக்க முடியும் நம்ம? கண்டிப்பா கொடுக்க முடியாது, அது ஓட்டம் தான் சொல்ல முடியாது. அப்ப ஓட்டம் என்று சொன்னாலே ஒருத்தர் ஓட முடியாது, கண்டிப்பா ஓடக்கூடிய அநேக பேர் நம்ம நிர்மாணம் பாக்குறோம். அப்ப ஓட்டப்பந்தயம் என்று சொன்னாலே பாத்தீங்கன்னா காம்படிஷன் கண்டிப்பா இருந்தே இருக்கும். அந்த ஓடக்கூடிய நபர் கூட அநேக பேர் ஓடி நிர்மாணம் பாக்குறோம் சரசரிகள். அது மாத்திரமல்ல, அவர் எடுக்கக்கூடிய பிராக்டிஸ், அந்த ஓட்ட பந்தயத்துல பாத்தீங்கன்னா அவர் ஓடுறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய பிராக்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிராக்டிஸ் நம்ம எல்லாம் உட்காந்து பார்க்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜெயிக்குவார் என்ற நம்பிக்கை நம்ம இருப்போம். ஆனா எப்பதான் அவர் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிருக்கான்னு தெரியும் பாத்தீங்கன்னா, அவர் எப்போ ஓடுறாரு பாத்தீங்களா அப்ப தெரியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணிருக்கான்னு பாக்கணும். அந்த மாதிரி சோரசரிகளை பாத்தீங்கன்னா, நமக்கு ஓட்டப்பந்தயம் எடுத்துட்டாலே பாத்தீங்கன்னா முக்கியமாக பிராக்டிஸ் கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓடக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்துல போய் முதல் பிரைஸ் பெற்றுப்படணும்னு பாக்கிறோம். அவன் முதல் பிரைஸ் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவங்க பிராக்டிஸ் கரெக்டா சேர்ந்திருந்தா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாங்க போனோம் பாக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், தேவன் ஒருத்தர் சோதிக்க போறார், சோதித்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையோ ஏதோ ஒரு ரிவார்டு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு அங்க இருக்கு நம்ம பாக்குறோம். சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி நமக்கு இந்த பாடத்தை நம்ம கேட்க போறோம். தேவனுக்கு பாத்தீங்கன்னா நம்மை குறித்து அவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு மூடி மறைவு எதுவுமே இல்லை அவருக்கு. நீங்க எப்ரியர் 14:13 வாசிச்சு பார்க்கும் போது நமக்கு வாசிக்க வேண்டியதில்லை. அவருக்கு பாத்தீங்கன்னா இருட்டு வெளிச்சம் எதுவுமே வித்தியாசம் இல்லை, அவருக்கு எல்லாமே வெளிரங்கமா இருக்குது இல்லீங்களா. அப்படி இருக்கும்போது சௌரஸ்வரிகளே, ஒரு சகோதரனுக்கு பேசிக் கிளாஸ் கத்து கொடுத்து 53 கிளாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் கான்சன்ட்ரேஷன் செய்ததுக்கு அப்புறம் அவர் இவ்வளவு வருஷம் வாழ்வார், ஒரு 10 வருஷம் வாழ்வார், 20 வருஷம் வாழ்வார் என்ற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா ஒவ்வொரு சகோதர சௌரிகளும் சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு வருஷம் வாழ்வாங்க, எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஓட்ட முடிப்பாங்கோ, எந்த டேட்ல அவங்க மறிப்பாங்கோ, எந்த டேட்ல வந்து அவங்க குணம் கற்றுக்கொள்வாங்கன்ற விஷயம் எல்லாமே பிதாவுக்கு இதன் கண்டிப்பா தெரிஞ்சே தெரியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா, யார் 144,000 பேருக்கு போறாங்க என்ற விஷயம் கண்டிப்பா தேவனுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன் அப்படின்னா தேவனுக்கு இந்த விஷயம் மறைமுகம் இல்ல. எப்படின்னு பார்க்கும் போது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அழைப்பு ஆரம்பிக்கும் போதே நம்முடைய முடிவு பத்தி தேவனுக்கு கண்டிப்பா தெரியும் சொல்றேன். நம்ம ஏன் இந்த பாயிண்ட் பேசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு நம்முடைய ஆரம்ப நாட்கள்லேயே நம்முடைய முடிவு தெரியும் போது எதற்காக தேவன் நம்மளை சோதிக்கணும். தேவனுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க ஓட்டத்தை ஓட போறாங்க என்று சொல்லும், ஒரு சகோதரன் அழைத்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்போ ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இந்த சகோதரன் அருமையான சகோதரன் சொல்லி அப்போ தேவன் ரிவார்டு கொடுக்கறது கரெக்டா இருக்குமா இல்லீங்களா? ஆனா அவர் கொடுக்க வேண்டிய அப்படி அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு சகோதரன் 5 வருஷம் ஓடுறதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் யாராக போறன்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? பிதாக தேவனுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன் பாத்தீங்கன்னா அநேக வசனம் வாசிக்கலாம், வாசிக்கிறோம் சில வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 15:18 Acts chapter 15 verse 18.
உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது.
பாத்தீங்களா, தேவனுக்கு என்ன பண்றா, தன்னுடைய எல்லா விதமான கிரியைகள் கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்குது. யாருமே அவருக்கு மூடி மறைவு இல்ல. உலக தோற்றம் முதலே எல்லா கிரியும் தேவனுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 46:10 வாசிக்கலாம்.
அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி.
பாத்தீங்களா, அப்ப ஆரம்பத்திலே முடிவு தெரியும். அப்படின்னா கம்ப்ளீட் காட்ஸ் பிளான். தேவனுக்கு ஆரம்பத்திலே கம்ப்ளீட் எல்லா விஷயம் தெரியும். ஏன்னா தேவனுக்கு எந்த மறைவும் இல்ல. அப்படி இருக்கும்போது சொன்ன சொல்றீங்களே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குறித்தும் தேவனுக்கு யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் குறிச்சும் தேவனுக்கு தெரியும் என்று சொன்னால் தேவன் எதுக்கு ஒருத்தர் சோதிக்க வேண்டும்? ஏன்னா இன்னும் சில வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம். First Thessalonians chapter 2 verses 4.
சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம்.
எங்கள் இருதயத்தை சோதித்து என்னங்களா அறிகிற தேவனுக்கு முன்பாக பேசுற சொல்லும் போது இருதயத்தின் நிலைய சோதித்து அறியக்கூடியவர் தேவன். ஒரு சகோதரனை நம்மனா நிக்க வைக்கும் போது அந்த சகோதரனை பார்த்து நல்ல சகோதரன் நம்ம சொல்லலாம், அல்லது ஒரு சகோதர சகோதரி நிக்க வைக்கும் போது கெட்ட சகோதரன் நம்ம சொல்லலாம். ஆனா அவங்கள பத்தி கன்ஃபார்ம் நமக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு ஒருத்தர் நிக்க வச்சானா அவருடைய இருதயத்துடைய நிலைமை என்னன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பாக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. அப்படின்னா ஒரு இருதயத்தின் சிந்தை என்ன இருக்குன்னு தேவன் நல்லவே தெரியும். அப்ப அவர் இருதயத்தின் நினைவுகளை அவருக்கு பார்த்து அப்படவே விட்டுருக்கலாமே, எதுக்காக தேவன் சோதிக்கிறாரு என்ற முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த இந்த வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் 23 வசனம். வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் 23 வசனம்.
அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில்
உள்ளந்திரியங்களை உள்ளந்திரியங்களை
உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று
பாத்தீங்களா, உள்ளந்திரியங்களை இருதயங்களையும் ஆராய்கிறவர். இது எந்த மனுஷனாலும் முடியாத சகோதரர்கள். ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குது, எவ்வளவு அளவுக்கு அவங்க வந்து குணங்களை காட்ட முடியும் என்ற எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா மனிதாரால இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா தேவனுக்கு கண்டிப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர குறித்தும் அவங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு கண்டிப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இருதயத்துல அவருடைய பார்வை, அவருடைய அனந்த ஞானம், இருதயத்தில் இருக்கிற எல்லா நோக்கங்களும் தேவனுக்கு தெரியும் போது அப்ப சோதனை எங்க தேவையில்லையே. அதே மாதிரி அவர் இருதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்கள் அவருக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை இவர் தான் அருமையான நல்ல கேரக்டர் சொல்லி தேவன் பார்க்கலாம், அப்படியே அவருக்கு ரிவார்டு தரலாமே. சோதனை கொடுக்காமையே அவருக்கு அப்படியே மகிமை, அல்லது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்க்கும் போது அந்த வெகுமதி கொடுக்கலாமே. சரசருக்களை ஏன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோதிக்கிறாரு. தேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் கரெக்ட்னு சொல்ல வேண்டிய தேவனுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுக்கு ஆரம்பத்துல முடிவு தெரியும். அப்ப எதற்காக தேவன் சோதிக்கிறாரு, அவருடைய இருதயத்தில் நிலைமை என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் சரசரிகள. ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்க்கும்போது முக்கியமான விஷயம், ஸ்கூல்ல நீங்க பார்க்கும்போது ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, ரெண்டு பள்ளிக்கூடத்துல போகக்கூடிய மாணவர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் அருமையா படிக்கிறாங்க, ஒருத்தர் அருமையா படிக்க மாட்டாங்க. அப்போ அநேக பேர் அங்க இருக்கிறாங்க, அநேக விதமான படிப்பு படிச்சுக்கிறாங்க. ஆனா வாத்தியாருக்கு இல்ல டீச்சருக்கு தெரியும் என்னங்களா, ஓகே இந்த ஒரு மாணவன் அருமையா படிக்கிறாரு, இல்ல அந்த ஒரு மாணவன் சரியா வாசிக்கலன்னு சொல்லலாம். இப்ப இவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாமே இவங்க வைக்காம அப்படி என்ன பண்ணலாம், ஓகே நீ இங்க என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்க பாஸ் நீங்க சரியா படிக்கல, நீங்க ஃபெயில்னு சொல்லி சொல்லுவாங்களா எங்க பாத்தீங்கன்னா, எங்க நீங்க பாத்துருக்கீங்க அப்படி கண்டிப்பா இல்ல. அவங்க எவ்வளவு நல்லா படிச்சாலும் படிக்கலாம் கூட கண்டிப்பா அவங்களுக்கு என்ன வருதுங்க, ஒரு எக்ஸாம் கண்டிப்பா வருது. நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா ஒருத்தர் நல்லா படிக்கிறதுனாலயோ, வருஷம் ஃபுல்லா ஒருத்தர் ஸ்கூலுக்கு நல்லா போறதுனாலயோ, இல்ல ஸ்கூலுக்கு நல்லா ஒருத்தர் போகாதனாலயோ பாத்தீங்கன்னா அவர் கெட்டுவரோ அல்லது நல்லா படிக்கல எடுக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் படிச்சாங்களா படிக்கலான்றது எப்ப தெரியும் பாத்தீங்கன்னா, அங்க எக்ஸாம் வரும்போது தான் தெரியும் சரசரிகள். இதை நம்ம ஏன் எக்ஸாம்பிள் சொன்னோம், ஒரு வாத்தியாருக்கு தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி அவங்களுடைய முடிவு பத்தி தெரியாது. அவுட்டர்ல வெளியே தோற்றத்துல பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஃபெயில் ஆயிடுவாரு, நல்லா படிக்காத மாதிரி ஒருத்தர் இருப்பாரு ஆனா பாஸ் ஆயிடுவாரு. ஆனா இது யாருக்கு தெரியாதுன்னா வாத்தியாருக்கு தெரியாது. ஆனா தேவன நீங்க பாத்தீங்கன்னா அழைப்புக்குள்ள வந்துருக்கிற ரெண்டு சகோதரி சகோதரர் இருக்கிறாங்க, அங்க ரெண்டு பேருக்குள்ள கேரக்டர்ஸ் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த ஒரு இவங்களுடைய வாழ்க்கை எங்க போய் முடியும் யாருக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் தேவனுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படி தெரியும் போது ஒரு வாதியாரங்களுக்கு வந்து அவர் எப்படி எழுத போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு தேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உள்ளந்திரங்கள் ஆராய்ந்து பார்ப்பதனால எப்படிதான் எழுதுவார், எக்ஸாம் எப்படிதான் பாஸ் ஆவார், எப்பதான் குணத்தை காட்டுவார் தேவனுக்கு தெரியும் போது தேவன் எதுக்காக அங்க அவர் சோதிக்கிறார் சோதரர்களே. சோ முக்கியமா பார்க்கும்போது நம்ம கான்செப்ட் என்ன சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஒருத்தரை குறித்து ஆரம்பத்திலே முடிவு தெரியுமே, அப்ப எதற்காக தேவன் சோதிக்கிறார், சோதனை எதற்காக சோதரர்கள் நம்ம பார்க்க போறோம். சோ அத முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா சோதரர்களே, எந்த விஷயத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிதாவாகிய தேவன் எவரோ சர்வகாலங்கள தேவன் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் நிலைமை என்ன என்று பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். ஆனால் அந்த இருதயத்தின் நிலைமை பார்த்து, இருதயத்தின் நினைவுகளை பார்த்து பிதாவாகிய தேவன் ஓகே என்னுடைய இருதயத்துக்கு நீங்க பிடிச்சிருக்கீங்க சொல்லி ஒருவேளை அவருக்கு ரிவார்டு கொடுக்கும் போது அல்லது அந்த கனத்தை கொடுக்கும் போது கண்டிப்பா என்ன தேவைப்படுது பாத்தீங்கன்னா, கிரியைகள் தேவைப்படுது. யாருக்காக கிரியை தேவைப்படுது என்று பாத்தீங்கன்னா, தேவனுக்காக கிரியை தேவைப்படாதங்க. அந்த ரிவார்டு கொடுக்கும் போது பக்கத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே தேவன் கொடுக்கிற அந்த ரிவார்டு வாங்குறதுக்கு தகுதியா இருக்கிறார் என்று மற்ற எல்லாருமே உணர்ந்து கொள்வதற்காக தேவன் சோதிக்கிறார். நம்ம பாக்கிறோம். அப்ப நீங்க பார்க்கும்போது சொல்றீங்கள இருதயத்தில் நினைவுகளை தேவன் பார்க்கும் போது அவருக்கு கிரியை தேவையில்லை, ஆனா அவங்களை சார்ந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே கிரியை தேவைப்படும் நம்ம பாக்கிறோம் சொல்றீங்க. சோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது தேவனுடைய அந்த ஒரு அந்த எண்ணம் வேற, நம்முடைய நினைவுகள் வேற. ஏன்னா நம்ம பார்க்கிற பார்வை வேற, தேவன் பார்க்கிற பார்வை வேற. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் சகோதரி இப்ப நம்ம தேவன்கிட்ட அர்ப்பணிக்கிறோம், கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். கான்சன்ட்ரேஷன் பண்ண அந்த நாள்லயே நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு வைராக்கியம் ஒரு உற்சாகம் பாத்தீங்கன்னா ஆண்டுக்குள்ள உண்மையா உத்தமமான வாழ்நோம் ஒரு தூய மனசு இருக்கும். அந்த நாள் அவர் பார்க்கும்போது ரொம்ப அருமையான மைண்ட் நமக்கு ரொம்ப தூயமான ஒரு எண்ணம் இருக்கும். அதை வச்சு ஆண்டவர் ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சகோதரிங்க அருமையான சகோதரன் சொல்லி அழியாம கொடுத்தாருன்னு எப்படி இருக்குங்க. ஆரம்பத்துல நம்ம வந்த புதுசுல நமக்கு இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் அந்த அன்பு அவ்வளவு நல்ல ஒரு எண்ணம் இருக்கும் போது அதை வச்சே தேவன் நமக்கு என்ன மதிக்கலாம், என்ன மதிக்கலாங்க, அவர் ஆசீர்வாதம் கொடுத்துக்கலாம் இல்லைங்களா. அப்படி கொடுத்திருந்தா இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் யாரா இருப்போம், வந்திருக்கிற அத்தனை பேர் யாரும் பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி ஆயிருப்போம். 144 ஒருத்தராயிட்டு இருப்போம். என்னைக்கே சொல்ல வர நினைச்ச இடத்த எஸ்டர்டேவே ஒரு வைராக்கியம் ஒரு மிகப்பெரிய உற்சாகம். ஆனா தேவனுடைய பண்ணல சரசரி, தேவனுடைய பார்வை வேற. பொதுவா நம்ம பார்க்கும்போது சரசரிகள் முக்கியமாக இப்போ இந்த ஒரு வெளித்தோற்றம் விஷயம் வேற, தேவனுடைய நினைவுகள் வேற. சரசர் டெஸ்டிங்ல பார்க்கும் போது ரொம்ப அநேக விஷயம் நமக்கு புதுசா இருக்கு. உதாரணத்துக்கு பார்க்கும் போது ஒரு சகோதரன் சகோதரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசும்போது ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப அன்பா கட்டி பிடிச்சி கை பிடிச்சி பேசலாம். ஆனா நல்ல சோதனை நல்லவர், நல்ல சோதனை எடுத்துக்க முடியாது. அதே போல ஒரு சகோதரி பேசும்போது ரொம்ப ரஃபட்டமா பேசலாம், கோமா பேசலாம், அதனால ஒரு கெட்ட சோதனை சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் நல்லா சிரிச்சு பேசுறதுனால நல்லவரும் சொல்ல முடியாது, ஒருத்தர் ரஃப் அண்ட் டஃப்பா ஒருத்தர் பேசுறதுனால ஒரு கெட்டவரும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க இவங்க ரெண்டு பேருடைய இருதயத்தின் நினைவு இல்லாத தெரியும், தேவனுக்கு மட்டும் தெரியும். அப்ப நம்ம பார்க்கும்போது வெளிப்படையான சில கிரிகளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது பாத்தீங்கன்னா, முக்கியம் நம்ம என்ன எப்படி முடியும் நம்ம பண்ணுவோம் பார்க்கும்போது, இந்த சகோதரன் கிளாஸ் பேசினாலே அவர் என்ன பண்ற பாத்தீங்கன்னா பைபிள் பார்க்காம பேசுறாரு. இவர் சத்தியம் பேசினாருன்னா எல்லாருடைய காதுக்கு ரீச் ஆகுது, ரொம்ப எக்ஸலன்ஸ் அப்படி பேசுறாரு, அருமையான ஒரு மூப்பறிவர் அல்லது அருமையான ஒரு எக்ஸலன்ட் டேலண்ட் இருக்குது. அநேக பாஷையில் இருக்கிற இங்கிலீஷ் இருக்கிற அத்தனை பாஷையில் இருக்கிற மொழிபெயர்ப்பு பண்றாங்க, ரொம்ப அருமையான டேலண்ட் இருக்குது. பரவாயில்ல, இந்த சகோதரி வந்து வேதத்தை வாசிக்கும் போது அந்த குயில் போல இருக்கு சவுண்ட் இருக்குது நம்ம கேட்கலாம், ரொம்ப அருமையான சிஸ்டர் நல்லா அதிகமா வசனம் வாசிக்கிறாங்க சொல்லி. ஓகே, ஒரு சகோதரி அதிகமா நல்லா வசனம் வாசிப்பதுனால, ஒரு சகோதரன் ரொம்ப அருமையா கிளாஸ் பேசுறதுனால, இல்ல ஒரு மூப்பர் ரொம்ப அருமையா இது பண்றதுனால நம்முடைய பார்வையில பாத்தீங்கன்னா ஓகேங்களா பெஸ்ட் நினைக்கிறதுனால அந்த பார்வை தேவனை தான் வச்சு அவங்க இதயத்தின் அவங்களை அவுட்ருடைய விஷயம் வச்சு தேவன் கணம் கொடுத்தா என்ன இருக்குங்க, நம்மளுடைய அந்த ஒரு என்ன சொல்றது ரிவார்டு வேணும், நம்மளுடைய ரிப்போர்ட் வேற தேவனுடைய ரிப்போர்ட் வேற சொல்றது, அவருடைய நினைவுகளை வேற மாதிரி இருக்கும் நம்ம பாக்குறோம். ஏன் பாத்தீங்கன்னா தேவன் ஒருத்தருடைய வெளிப்படைய விஷயத்தை வச்சு தேவன் நம்ம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கனத்தை கொடுக்க மாட்டாங்க. நம்ம வசனம் வாசிக்க போறோம், வசனம் வாசிக்கலாம். 1 Samuel 16:6-7 வசனம் வாசிக்கலாம். 1 Samuel 16:6-7.
அவர்கள் வந்த போது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
பாத்தீங்கன்னா கர்த்தரோ என்ன பண்றாங்க, இருதயத்துல அங்க பாக்குறோம் பாக்குறோம். அப்ப தேவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருதயத்தை பாக்குற தேவனுக்கு மறுபடியும் கேள்வி, எதற்காக தேவன் சோதிக்கணும், எதற்காக தேவன் பரீட்சை பண்ணி பாக்கணும், தேவனுக்கு தான் ஆரம்பத்துல முடிவு தெரியுமே, ஒவ்வொருத்த குறிச்சும் தேவனுக்கு தெரியுமே. அப்ப எதற்காக சரசரில இந்த ஒரு டெஸ்டிங் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அநேக வசனங்களை கேட்கறதுனால அநேக விதமான சத்தியத்தை கேட்கறதுனால நமக்குள்ள ஒரு புதிய குணங்கள் உருவாகலாம், நல்ல நல்ல எண்ணங்கள் உருவாகலாம், உள்ள இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லலாம், என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு, எனக்கு கோபம் வராது, நினைக்கலாம் எனக்குள்ள கோபம் வர இடத்துல, எனக்கு நான் சத்தியத்துக்கு என்னைக்கு வந்தாலும் எனக்கு கோபம் வர இடத்துல சொல்லலாம். அல்லது பாத்தீங்கன்னா எனக்கு என்ன யாரும் நேசிக்கலாம் பரவாயில்ல, எல்லாருமே மற்றவங்க நேசிக்கிட்டோம் நான் நினைக்கலாம் அப்படி. ஆனா எனக்குள்ள நான் நினைக்கலாம் அந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எனக்கு நினைக்கலாம், ஆனா அதுக்கு தகுந்த ஒரு டெஸ்ட் வரும்போது என்ன தெரியும் பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற நல்ல குணம் நினைக்கிறேன் பாத்தீங்களா, அது நல்லதா இல்ல கெட்டதான்றது அப்புறம் தெரியும். உதாரணத்துக்கு எனக்கு யாரும் அன்பு செய்யாத பரவாயில்ல, எல்லாரும் அன்பு செய்யணும் நான் நினைக்கிறேன் வச்சுக்கலாம், எனக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப என் கூட ரொம்ப அதிகமா ஒருத்தர் பழகுறாங்க, ஒரு சகோதரன் சகோதரி பழகுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களை கூட நல்லா பழகும் போது, அவங்க மற்றவங்களை அன்பு செய்யும் போது, இப்ப நான் வந்து அந்த இடத்துல வந்து பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம், யாரும் கூட பழக என்ன இடத்துல பழகுனா பரவல, மற்றவங்கள்ட்ட அவன் பழகட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட பேசட்டும் சொல்லி எனக்கு எண்ணம் இல்லாதையே எனக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு பராமரிச்சு. நான் என்ன நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா, எனக்குள்ள என்ன குணம் இருக்கு, எனக்கு அன்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது பிராக்டிக்கல் வரும்போது தெரியும் உண்மையாலுமே அது அன்பு இல்லை. என்னங்களா அது அன்பு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா மற்றவங்கள நம்ம கூட இருக்கிற சௌர சோரிகள் மற்றவங்கள அதிகமா அன்பு செய்யும் போது, நம்மள அன்பு செய்யறவங்க மற்றவங்கள பழகும் போது அப்ப தெரியும் ரியல் அன்பா அது, நாங்களா அது பொய் அன்புன்ற விஷயம். சோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது சொல்ல சொல்லிருக்கேன், நம்ம என்னன்னா நம்மளுடைய தேவன் ஒவ்வொருத்தருடைய இதே தெரியறதுனால தேவன் என்ன பண்றா பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல சொல்லிருக்கல ஏன் சோதிக்கிறான்றது நம்ம ஆன்சர் தரல, நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அப்போ ஒவ்வொரு சோதனையும் எதற்காக, தேவன் ஏன் சோதிக்கிறார். அப்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம் சொல்ல சொல்லிருக்கல என்னன்னு பார்க்கும்போது, எதற்காக தேவன் சோதிக்கணும் அல்லது தேவனுடைய சோதனைகள் என்ன அடித்தல் வழங்கி இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம படிக்க போறோம். அது படிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுக்கு கண்டிப்பா ஒரு சகோதரனை அழைக்கும் போதே முடிவு தெரியுமா, கண்டிப்பா தெரியும். அது உதாரணம் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சரஸ்வரிகளை, உதாரணத்துக்கு அப்போஸ்தல் பவுல். அவர் சவுலாக இருந்து அநேக பேரை துன்பப்படுத்தினாரு, கிறிஸ்தவர்களை அவர் அநேக பேருமே துன்பப்படுத்தினாரு. அவர் தமஸ்கோ வழியில போறாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநேக விதமான காரியம் செய்யறதுக்கு போகும்போது அங்க ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். பார்க்கணும் கிறிஸ்துவங்களை துன்பப்படுத்தக்கூடிய இந்த சவுல் தான் ஒரு காலத்துல பவுலா மாறிடுவாரு, கிறிஸ்தவர்களை உருவாக்கிடுவாரு, மூன்று சுவிசேஷ பயணம் எடுத்துக்கொள்வாரு, கடைசியா ரத்த சாட்சியம் மறிப்பார் என்ற விஷயம். யூதர்களுக்கு வந்து அப்போஸ்தல் சவுல் கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்லி துன்பப்படுத்தும் போது, அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட இந்த சவுல் கிறிஸ்துங்களை வந்து அழிக்கிறதுக்கு போன இவரு உருவாக்குறதுக்கு வாபஸ் வருவார்ன்ற விஷயம் யாருக்கு தெரியாதுங்க, எந்த யூதர்களுக்கும் தெரியாது, எந்த கிறிஸ்துங்களுக்கும் தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியலீங்களா, இந்த சவுல் தான் ஒரு காலத்துல பவுலா மாற போறாரு, அவர் தான் மிகப்பெரிய ஊழலிய காரணம் மாற போறாரு. என்னுடைய திட்டத்தில் பாத்தீங்கன்னா இவர் தான் முதல் தூதன் ஆக போறான்னு தேவன் தெரியலீங்களா. அப்படி தெரியும் போது தேவன் அவர் சவுலா இருக்கும் போதே, அவர் சவுலா இருக்கும் போதே இந்த சவுல் ஒரு அருமையான சகோதரன், ரொம்ப அருமையான ஊழியம் செய்கிறவர், என்னுடைய பார்வையில அவருடைய இருதயத்தின் நேர்கள் நான் பார்த்தேன், இன்னைக்கு தவறா இருந்துச்சு, ஆனா பல வருடங்களுக்கு அப்புறம் அவர் அப்போஸ்தல் பவுலா மாற போறார், அதனால நான் அவருக்கு என்ன செய்ய போறேன், வெகுமதி கொடுக்க போறேன், ரிவார்டு கொடுக்க போறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களா, எல்லா மனுஷன் ஏற்றுக்கொள்வாங்களா, கண்டிப்பா எல்லா மனுஷனா கேள்வி கேட்பாங்க. இந்த சவுல் கிறிஸ்தவங்களை துணப்படுத்தக்கூடிய இவரு எப்படின்னா நீங்க மனவாட்டி ஏற்ற வச்சுங்க, இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியை எப்படி நீங்க வைக்கிங்க, கண்டிப்பா கேள்வி வருமா வராதுங்களா. அப்போ சவுல் பவுலா மாறி கிரியை காட்ட வேண்டிய அவசியம் யாருக்கு இல்ல, தேவனுக்கு இல்லங்க, தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சவுலா இருந்தவர் அவர் பவுலா மாறி கிரியை காட்டும் போது அந்த ஒரு இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறும்போது எல்லார் முன்பாகவும் தேவன் அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்கும் போது எல்லாரும் சந்தோஷத்தோட நம்ம ஏத்துக்குவாங்க, எல்லாரும் சந்தோஷத்தோட நம்ம ஏத்துக்குவோம் பாக்குறோம் சார். சரிங்களா சார், நம்ம இந்த எக்ஸாம்பிள் நாம ஏன் சொல்ல வந்தோம் பாத்தீங்கன்னா, இருதயத்தின் நினைவுகள் வச்சு ஒருத்தர் தேவனுக்கு தெரியும், அந்த இருதயத்தின் நினைவுகள் எங்க போய் முடிய போது தேவனுக்கு தெரியும், அப்படியே தேவன் ரிவார்டு கொடுக்கலாம், ஆனா அந்த இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறணும். ஆனா இது யாருக்காக நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்காக அல்ல, யாருக்காக நீங்க பார்க்கும்போது மற்றவங்களுக்காக தான். இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறுவது அது தேவன் தெரிஞ்சுக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா மற்றவங்களுக்காக தான் கிரியை தேவைப்படும். பார்ப்போம், ஒரு சகோதரன் நல்ல சகோதரன் சொல்லக்கூடிய வார்த்தையோ இல்ல ஒரு சகோதரி கெட்ட சகோதரன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்களா, யாரெல்லாம் வரணும் பாத்தீங்கன்னா தேவன் தான் கொடுக்கணும். ஆனா நீங்க பாக்க அவருடைய கிரியைகள் வெளிப்படும் போது, இருதயத்தின் நினைவுகள் வெளிப்படும் போது, அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறும்போதுனா தெரியும் பாத்தீங்கன்னா சில முக்கியமான காரணம் நம்ம படிப்போம் சொல்ல சரி. சோ ஒரு பேசிக் பாயிண்ட் வச்சுக்கோங்க, இருதயத்தின் நினைவுகளை ஆரம்பத்திலே முடிவு சொல்லக்கூடிய தேவனுக்கு கிரியை பார்த்துதான் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் தேவனுக்கு கண்டிப்பா இல்ல. அப்ப இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளாக மாறணும் எதுக்காக பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமா மூணு காரணத்துக்காக நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பாடத்தை பார்க்க போறோம். இந்த இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறணும், அதுக்காக தான் தேவன் சோதிப்பாரு. அந்த சோதனை எதற்காக நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அவர் நல்லவர் என்று தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அந்த மூணு முக்கியமான காரணத்துக்கு அவர் சோதிக்க போறோம். எதுன்னு பார்க்கும் போது சொல்றீங்களே, இந்த இருதயத்தின் நல்ல நினைவுகள் அது கிரியைகளா மாறணும். உதாரணத்தை பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சௌரஸ்வர்களா இருக்கிறோம், யார் இதுல பெஸ்ட்ன்ற விஷயத்தை தெரியறதுக்காக, அது வந்து வேற அவுட் வெளிப்படையான விஷயங்கள் அல்ல, இது கிரியைகளா மாறணும், இதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறணும். யாருக்காகன்னு பார்க்கும்போது முதல் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு குறிந்தியர் 4:9, 1 Corinthians 4:9.
எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசி ஆனவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்.
பாத்தீங்களா, நாங்க உலகத்துக்கும் மனுஷருக்கும் தூதருக்கும் வேடிக்கையானோம் சொல்லி பேசிட்டார். அப்படின்னா சொல்றீங்களே, ஒரு சகோதர சகோதரர்களுக்கு சோதனையே தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது யாருக்காக தரார் பார்க்கும்போது, முக்கியமாக அருமையான சகோதர சொல்லா நம்ம இருந்தா கூட நம்முடைய இதயத்தின் நினைவுகள் நல்லா என்னமா இருக்கலாம், ஓகே, ஆனா அது கிரியைகளா மாறும்போது அது யாருக்காக பாத்தீங்கன்னா நம்மளை சார்ந்தவர்களுக்கு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சகோதர சகோதரிகள், உலகம், இவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய சாட்சி வெளிப்படுறதுக்காக தான் நம்ம தேவன் நம்ம சோதிக்கிறார் பாக்கிறோம். முதல் காரணம் பாத்தீங்கன்னா, நாம் என்ன நம்ம யார் என்ற விஷயத்தை புரிவதற்காக, நம்ம இதயத்தின் நினைவுகள் கிரியை மாறுவதற்கு யாருக்காக பண்றோம்னா தேவனுக்காக அல்ல, என்னங்களா நாம் சுற்றி இருப்பவர்கள் எல்லாருக்குமே என்ன பண்றோம்னா டெஸ்ட் வைக்கிறார். நமக்கு வரக்கூடிய சோதனை அது கிரியைகளா மாறுதா என்ற விஷயத்த மற்ற எல்லாரும் பார்த்து உணர்வதற்காக அந்த ஒரு ரிவார்டு தேவன் கொடுக்கும் போது ஆண்டவர் சரியான மனிதருக்கு தான் ரிவார்டு கொடுக்கிறார் என்ற விஷயத்த புரிந்து கொள்வதற்காக நம்ம பண்றது செய்யறாரு. அடுத்து இன்னொரு காரணம் யாருக்கும் பாத்தீங்கன்னா சொல்ல சொல்லுங்க, எல்லா இருதயத்துடைய நிலையை புரிஞ்ச பிதாவுக்கு தேவனுக்கு அவருக்கு மட்டும் தெரியும் ஒருத்தருடைய முடிவு என்னன்னு சொல்லி. அப்படின்னா ஒரு சகோதரன் எவ்வளவு வருஷம் இப்படி வாழ போறான்றது தேவன் மட்டும் தெரியும். அப்படி இருக்கும்போது சொல்ல சொல்றீங்களே, எதற்காக தேவன் சோதிக்கிறார் பாத்தீங்கன்னா அந்த இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறணும். இது யாருக்காக பாத்தீங்கன்னா தூதர்கள். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க.
எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசி ஆண்டவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்.
பாத்தீங்களா, உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையான பார்க்கும்போது தூதர்கள் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, வந்திருக்கிற எல்லா சகோதரர்கள் யார் என்று, அவங்க எப்படிப்பட்டவங்க என்று, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முடியும் என்று தேவனுக்கு தெரியும். ஆனா இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளாக வருவதற்கு தேவன் ஏன் சோதிக்கிறார்னா, இவங்களுக்கு தூதர்கள் முன்பாக வந்து தேவன் அவங்களுக்கு கன மகிமை கொடுக்கணும் சொன்னா இவங்க இருதயத்தின் நினைவுகள் என்ன நம்ம கிரியைகளா மாறணும். யாருக்கு முன்பாக பாத்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக இல்ல, தேவனுக்கு தெரியும் அந்த இருதயத்தின் நினைவுகள் தூதருக்கு முன்பாக என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்ற விஷயம் அவங்களுக்கு சாட்சியாக என்ன பண்ணாங்க மாறணும் பாக்கிறோம் சார். சரிங்க, அப்ப ரெண்டு காரணம் பார்த்தோம். ஒன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகள் அது கிரியைகள் நம்மளுக்கு நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறுவதற்காக தேவன் சோதிப்பார். ஆனா அது யாருக்காக பாத்தீங்கன்னா, ஒன்னு காரணம் பார்த்தோம் உலகத்தின் ஜனங்களுக்காகவும், ரெண்டாவது காரணம் பார்த்தோம் என்னங்களா தேவ தூதருக்காக பார்த்தோம். அடுத்து முக்கியமான சொல்ல சொல்ற இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது, யாருக்காக தேவன் நம்ம இருதயத்தின் நினைவுகளை கிரியைகளா மாறுவதற்கு சோதிக்கிறாரு. இருதயத்தின் நினைவுகள் கிரியைகளா மாறணும். நம்ம என்ன நம்ம முடிவு நம்முடைய முடிவும் உள்ள தேவனுக்கு தெரியும். ஆனா கிரியைகளை மாறுவதற்காக ரெண்டு காரணம் பார்த்தோம், ஒன்னு மனுஷர்கள், அதுக்கப்புறம் தூதர்கள். இன்னும் ஒருத்தருக்காக தேவன் சோதிக்கிறார், யாரா இருக்க முடியும் நினைக்கிறீங்க, நம்ப தான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ப யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு சோதிக்கிறார் தேவன். ஏன் காரணம் என்ன பாத்தீங்கன்னா சொல்ல சொல்ல, எப்பயுமே எல்லார காட்டிலும் அதிகமா ரொம்ப எல்லார காட்டிலும் அதிகமா நமக்கு யார பிடிக்கும், ரொம்ப ரொம்ப நமக்கு யார பிடிக்கும் அதிகமா. உண்மை பாத்தீங்கன்னா எல்லார காட்டிலும் அதிகமா யாரதான் பிடிக்கும், நம்மளதான் நமக்கு பிடிக்கும், அதான் உண்மை. நம்ம சுத்தில இருக்க எல்லாமே கெட்டது நினைப்போம், நம்ம மாட்டோம் கரெக்ட் நினைப்போம், கரெக்ட் தானே. யாருன்னா ஒருத்தர் நமக்குள்ள நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே நல்லுங்க, நான் மாட்டோம் கெட்ட நினைக்கிறேன் யாரும் ஒருத்தர் அந்த என்ன இருக்குங்களா, கண்டிப்பா இருக்கலாம். ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா என் கூட இருக்கிற அத்தனை கெட்டுங்க, நான் மட்டும் தான் கரெக்டா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ஓகே கரெக்ட், நீங்க கரெக்ட் தான், நம்ம இங்கிலீஷ்ல நம்ம தான் கரெக்ட், நம்ம தான் கரெக்ட், அருமையான சஃபர் சாரி கரெக்ட். ஆனா ஒரு சோதனை வரும்போது தெரியும் யாரு கரெக்ட் யாரு ரங்கன்னு தெரியும். அப்ப நீங்க பார்க்கும்போது சொல்ல சொல்ல முக்கியமா எப்படி புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சொல்லலாம் இப்படி என்ன சொல்லனா, போய் போய் அந்த சவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா ஸ்பேஸ் கிளாஸ் பேசுறதுக்கு, கிளாஸ் சரியா அவர் பேச மாட்டாரு, சரியா கிளாஸ் பேச தெரியாது. அப்படின்னா சவருக்கு சொல்லலாம் கிளாஸ் சரியா அவர் பேசல, கிளாஸ் பேச தெரியல அவருக்கு, அப்படியா சரி அப்ப நீங்க பேசுங்க கிளாஸ். அந்த சகோதரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது தெரியும் நான் கிளாஸ் பேச தெரியுமா தெரியாதுன்றது. என்ன சொல்ல வந்தனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு போய் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஓகே நல்லதுதான் கரெக்ட். நமக்கு டெஸ்ட் வைக்குவார். அப்படியா? சரி, நீங்களே கிளாஸ் பேசி பாருங்களேன், விட்னஸ் பண்ணி பாருங்களேன், அப்ப தெரியும் நமக்குள்ள என்ன ஆகும், நம்ம கரெக்டா இல்லன்றது அப்ப தெரியும். சொல்ல சொல்லுங்க, இப்ப நான் கிளாஸ் பேசலாம். இது மாதிரி கோவப்படக்கூடாது, கோவப்படுறது பாவம். கோவப்படுறது வந்து பாத்தீங்கன்னா மலப்பேருடைய மனசு நோவடிக்கும், ஓகே நம்ம சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கோவத்தின் விளைவுகள், பல விதமான விளைவுகள் வருது நான் சொல்லலாம். நான் வந்து பெங்களூர் போயிட்டு வண்டியில போயிட்டு இருக்கேன், டூ வீலர்ல போயிட்டு இருக்கேன். நீங்க கிளாஸ் கேட்கும் போது ரொம்ப அருமையா, பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரர் வந்து ரொம்ப அருமையா கிளாஸ் பேசினாரு. என்ன மாதிரி கிளாஸ் பேசினாருன்னா, கோவத்தை பத்தி ஒரு கிளாஸ் பேசினாரு. எப்படி இருந்துச்சு, நான் கோவம் இப்படி படக்கூடாது, அப்படி படக்கூடாது, கோவம் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளேஷன், இந்த மாதிரிலாம் டீப் மீனிங் சொல்லி சொல்ல பேசலாம். நான் வீட்டுக்கிட்ட போறேன், வண்டியில போயிட்டு இருக்கேன். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வண்டியில போயிட்டு ஒரு மனுஷன் போயிட்டு இருக்காரு. வண்டி ஓட்டும் போது அவருடைய வண்டி எனக்கு வண்டிக்கு டச் ஆயிடுச்சுனாலதான், கொஞ்சம் ஜஸ்ட் டச் ஆயிடுச்சுனாலதான், அவரு வண்டி நிக்க வச்சு கத்துறதுக்கு நானே பண்ற ரொம்ப ஜோரா கத்துறேன், எங்க கத்தி நிற்கிறேன், கத்திட்டு சண்டை போடுறேன். இப்போ நான் எடுத்த கிளாஸ் பண்ற சூப்பர் கிளாஸ்னா கிளாஸ்ங்களா, என்ன கிளாஸ் பாத்தீங்கன்னா கோவத்தை படக்கூடாதுன்னு எடுத்திருக்கேன். நான் இப்ப போய் கோவப்பட்டுங்கிறேன். இப்போ அப்படி கோவப்படும் போது நான் கோவத்தை பத்தி கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா கிளாஸ் முடிச்சதுக்கு அவர் பிரதர் நான் மாதிரி பாயிண்ட் பேசுனீங்க கிளாஸ்ல, அவன் நம்ம ரொம்ப கோவப்படுற மாதிரி ரொம்ப. ஆனா கோவ பத்தி கிளாஸ் பேசின நான் வீட்டுல போய் என்ன பண்றேன், கோவப்பட்டு இருக்கும் போது இல்ல வண்டியில போகும்போது கோவப்படுறேன் நினைச்சுக்கோங்க. அப்படி கோவப்படும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரியும், தெரியும் பாத்தீங்கன்னா, அப்ப நான் கிளாஸ் பேசுறதுக்கான என்ன பண்ணுக்கு, நான் கிளாஸ் பேசுறதுனால எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்ல முடியாது என்னங்களா. கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கு, கோவம் என்னுடைய கேரக்டர் இருக்குன்றது கத்துக்கணும். அப்ப நமக்கு சோதனை வரும்போது நம்ம யாருன்னு புரியறதுக்காதுன்னு சோதிக்கிறாரு. அதே மாதிரி உங்க சைட்ல பாத்தீங்கன்னா சரசரிகள ஒருத்தர் ரொம்ப அருமையா எக்ஸலண்டா கிளாஸ் பேசுறதுனால அவர் தான் கிரேட், அவர் தான் 144 தேசம் நினைச்சிடக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் பேசுற எல்லாருக்குமே எல்லார கட்டில மிகப்பெரிய அறிவு இருந்தா கூட ரெண்டாம் இடத்துக்கு போறதுக்கும் அவங்க தான் வாய்ப்பு இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான விஷயம் பாக்குறோம் சார் சரிங்களே. அப்ப நம்ம என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ஒவ்வொரு சௌரஸ்வர்களுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல குணம் இருக்குது, எங்க குடும்பத்துல நான் தான் கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட எக்லிஷ நான் தான் கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லி யாருக்கெல்லாம் நல்ல நல்ல எண்ணம் எனக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நல்ல அருமையான குணங்களுக்கு இருக்கா, ஓகே சோதிச்சு பாக்கலாம். இப்போ அப்ப சோதிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா சரசரிகளை, முக்கியமாக ஒரு விஷயம் தெரியும், மற்றவங்க கரெக்ட் இல்லைன்னு சொல்றத காட்டிலும் மற்றவங்க நல்லங்கள்லன்னு சொல்றத காட்டிலும் நான் தான் யாரு, எனக்குள்ள குறை இருக்கு. ஆக்சுவலி என்னை சோதிக்கும் போது தான் தெரியுது எனக்கு, நான் எனக்குள்ள குறை இருக்குது, நானும் கோவப்படுறேன், நான் தப்பு பண்றேன், நான் போய் பேசுறேன். எப்ப தெரியும் பாத்தீங்கன்னா சரசரிகளை, நமக்கு ஒரு சோதனை வரும்போது தெரியும் நம்ம எவ்வளவு பலவீனர்கள்ன்றது நல்லா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அந்த சோதனை வரத்துக்கு முன்னாடி நம்ம கரெக்டா இருப்போம், கரெக்டா இருக்கணும் தோணும், ஆனா சோதனை வரும்போது தெரியும் சார். அதான் பார்க்கும் போது யாருமே தேவன்கிட்ட போயிட்டு ஆண்டவரே இந்த சகோதரன் அருமையான சகோதரன் ஆண்டவரே, இந்த சகோதரி அருமையான சகோதரி ஆண்டவர்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்ல. ஏன்னு பார்க்கும் போது நம்ம கொடுக்குற ரிவார்ட்ஸ் வச்சு தேவன் ஒருத்தர் ப்ரூவ் பண்ண மாட்டார் சார். சார் அவருக்கு யாருக்குச்சும் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்வையில நம்ம மைண்ட்ல சில டைம் பிக்ஸ் பண்ணுவோம், வெளிரங்கமான சில கிரிகளை வச்சு நம்ம முடிவு பாத்தீங்கன்னா கரெக்ட், இந்த சகோதரன் ரொம்ப அருமையா கிளாஸ்ல பேசுறதுனால நல்லா சிரிச்சு பேசுறதுனால இவர் கண்டிப்பா நான் நினைக்கிறேன் 144,000 பேருக்குள்ள இவர் போயிடுவாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் அடிக்கடி சில மனசாபாவது, அப்ப நான் என்ன முடிவு பண்றேன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தெரியலாம் கூட தான் போவாங்க, வேற இந்த சகோதரி தெரியலாம் கூட தான் போக நான் முடிவு பண்றேன். சில பேர் பாத்தீங்கன்னா சில ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப் இருக்காரு, ஒரு கேரக்டர் இப்படி டிஃபரெண்டா கேரக்டர் இருக்குது, அவரை பார்த்து நான் சொல்றேன் இவர் என்ன பண்ணதான் போவார்னு நான் முடிவு பண்றேன், நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படி முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா அவங்களை பழக போறேன், நான் பழக போறேன். இப்போ பழகும் போது நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா என் மைண்ட்ல பிக்ஸ் பண்றேன், இப்போ இந்த சகோதரன் சகோதரி சபை இவங்க திரள கூட்டம் இவங்க யாரு ரெண்டாம் மரணம். இப்போ என்னோட ஆக்டிவிட்டிஸ் எதிர்க்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல சரிங்களா, முக்கியமாக 144 யாரெல்லாம் போறான்னு நினைக்கிறோம் அவங்கள்ட்ட என்னோட பிஹேவியர் வித்தியாசமா இருக்கும், ஏன்னாக்கா அவன் கட்டி பிடிச்சிக்குவேன் கை கொடுப்ப இது பண்ணுவேன், தெரியலாம் கூட போறாங்க தெரியுங்களா நான் நினைக்கிறேன் இல்லைங்களா, அவங்கள்ட்ட வந்து ஆய் பிரதர் நல்லா இருக்கீங்களா, அது கை கூட நம்ம கொடுக்கறதுக்கு இந்த கை கூட ஃபுல்லா சேராதுங்க, இப்படி கொடுப்போம் கை எப்படிங்களா, கை இப்படி கொடுத்தானா அதுல எப்படி கொடுத்தா அது ஒரு மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் மடத்துக்கு இவங்க தான் போறாங்க முடிவு பண்ணோம் பட்டு வச்சுக்கோங்களேன், அவங்களை பார்த்து அப்படி வந்தானா அப்படி கிராஸ் பண்ணி போயிடுவாங்க, ஏன்னா அவர் ரெண்டாம் மடத்துக்கு போற சவரணும். இப்படி நாம் நினைச்சிட்டு போறதுனால சரஸ்வரிகளே தேவன் அப்படி வந்து அப்போ பரவாயில்ல ரொம்ப அருமையா இங்க என்ன பண்ணிருக்கான் நல்லா சோதிச்சிருக்காங்க சொல்லி நமக்கு ஒரு டெஸ்ட் பண்ணும்போது தெரியும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 144 நான் இருக்கிறேனா இல்ல தெரியல கூட நான் போறேனா இல்ல ரெண்டாம் நான் போறேனான்றது நம்மளை பத்தி படிக்கிறதுக்காக தான் நமக்கு டெஸ்டே வரது அவசரம், மத்தவங்க அவங்க அதுல போறாங்களா இதுல போறாங்க படிக்கிறதுக்காக நமக்கு கிளாஸ்க்கு நம்ம கேட்க வரல சார். சரி வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, தேவனை குறித்து தேவனிட்ட போயிட்டு யாரும் சாட்சி கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல, நம்மளை பத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நூத்தி பத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாமளும் மற்றவங்களுக்கு நல்லது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சராசரியில் வாசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:23-24 வாசனம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 2:23-24.
பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
என்ன சொல்றாங்க, அப்படி இருக்க எல்லாரையும் அவர் அறிந்ததுனால நம்பி இணங்கவில்லை. அடுத்து நெக்ஸ்ட்,
மனுஷர் உள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை.
பாத்தீங்கன்னா, மனுஷரை குறித்து ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. சொல்ல அப்ப எல்லாரும் குறிச்சு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ப பத்தி நம்ப சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அநேக சகோதர சோரிகள் பதிவுல பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த சகோதரன் தவறான சகோதரன் சொல்லி பல பேர் கேள்விப்படுறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சு இப்போ தெரிய வருது. இப்ப தெரிய வருதுன்னா நம்மள தப்பா நினைக்கிறாங்கன்னு தெரிய வருது. இப்போ நம்ம போய் எல்லாருக்கும் பிரதர் பிளீஸ் பிரதர், நான் நல்ல சகோதரன் பிரதர், சிஸ்டர் பிளீஸ் சிஸ்டர், தயவுசெய்து எனக்கு புரிஞ்சுக்கோங்களேன், நான் நல்ல சகோதரி நல்ல சகோதரி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல? உங்களுக்கு கேக்குற சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல? ஓகே, நல்ல பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ நல்ல பேர் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க ஆச்சுங்களா, நல்ல பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் சிஸ்டர் நான் வந்து கெட்ட சகோதரன் சிஸ்டர் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நல்ல பேர் கொடுக்காங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? நான் என்ன சொல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு ரிப்போர்ட் எடுக்க டேஞ்சர். ஒருத்தர் நல்ல சகோதரன் சொல்றதும் டேஞ்சர் தான், ஒருத்தர் கெட்ட சகோதரன் சொல்றதும் டேஞ்சர் தான். அப்படின்னா நம்மளை பத்தி பல பேர் நல்லதா கூட சொல்லலாம், நம்ம தலை காத்து போடக்கூடாது. நம்மளை பத்தி பல பேர் கெட்டதா பேசலாம், தலைவருக்கு தலை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மாறும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல சகோதரன் சொல்லக்கூடிய எல்லாமே கெட்ட சகோதரங்களும் சொல்ல வாய்ப்பு இருக்கு, நம்மள கெட்ட சகோதரன் சொல்லக்கூடிய எல்லாம் நல்ல சகோதரங்களும் சொல்ல வாய்ப்பு இருக்குது காலப்போக்குல. அதனால மனுஷர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்மை பத்தி நம்ம சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளை பத்தி எல்லாம் தேவன் கண்டிப்பா தெரியும் சொல்றீங்களே. அப்ப நம்ம மூணு விஷயமா நான் பார்த்தோம். ஒன்னு, உலகத்துக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் கிரிகளா மாறுவதற்காக தேவன் சொல்லிக்கிறாரு. தூதருடைய பார்வையில நம்முடைய இருதயத்தின் நினைவு குணங்களா மாற்ற பார்த்து தேவன் சோதிக்கிறாரு. நம்ம யார் நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு தேவன் நம்ம பண்ற நம்மள சோதிக்கிறாரு. இது முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம பாக்குறோம் சொல்றீங்களே. இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் பைபிள் இருக்கு பாக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா, யோப். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களே இவர் பயபக்தி உள்ளவர் என்று சொன்னார் தேவன் ஆபிரகாம் யோபை பார்த்து. ஆனா யோபு ஒரு மனுஷன் இருந்தாரு, அவர் பயபக்தி உள்ள மனுஷன் சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், எப்படி பயபக்தி உள்ள மனுஷன் சொல்லுவோம். ஆனா அவர் ஆக்டி என்ன ஆக்ட் பண்ணி காமிச்சார், அப்படி கிரியல வந்து வரும்போது அப்ப நமக்கு என்ன தெரியுது, உண்மையாலுமே அவர் பயபக்தி உள்ள மனுஷன் தெரியுது. அதே மாதிரி அவரும் ஒரு விஷயம் கத்துனமாச்சு யோபு, என்னன்னா, நான் பூமியிலேயே மிகவும் பயபக்தி உள்ள மனுஷன் நினைச்சிருந்தாரு, ஆனா சோதனை வரும்போது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சோதனையின் காலங்கள் பெருகி போகும்போது அவர் தேவனை பார்த்து கேள்வி கேட்காங்க ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, தன்னுடைய குறைகளும் அவர் தெரிஞ்சிட்டாரு, அதே போல தேவனுக்கு பக்தி உள்ளன்றதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கிறோம். நம்ம தேவனுக்கு ஒருவர் கிரிய செய்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, முன்பே தெரியுன்ற விஷயத்தை நம்ம யாரை பத்தி பாக்கலாம் பாத்தீங்கன்னா, அப்ராம். அப்ராம் வந்து 75 வருஷம் இருக்கும் போதே தேவன் அவர் அழைச்சாரு. அழைக்கும் போது கண்டிப்பா தெரியும் இவர் வாழக்கூடிய வருஷம் 175 இயர்ஸ் கரெக்டா. அவருக்கு 100 வயசு இருக்கும்போது நான் அவர் மகனை கொடுப்பேன் கண்டிப்பா தேவன் தெரியும், அவர் கூடுமா தெரியும். 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு மகன் கொடுப்பேன் கண்டிப்பா தேவன் தெரியும். கொடுத்ததுக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்வேன், அப்ராம் எனக்காக உன் மகனை கொடுன்னு சொல்லி கேட்ப, கண்டிப்பா அவர் தருவார்னு சொல்லி யாருக்கு தெரியும், பிதாவை தேவன் தெரியுமா தெரியாதுங்களா, கண்டிப்பா தெரியுங்க. அப்ப ஏன் வந்து அப்ராம் வந்து வந்த அன்னைக்கே இவரு விசுவாசத்தின் தகப்பன் நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க அவர் மேல நீங்க வாழுங்க சொல்லிருக்கலாம் இல்லையா, இவருடைய ஆரம்பத்திலேயே முடிவு எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்ணுங்க அவரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சொல்லிருக்கலாம் இல்லையா. ஆனா அவருடைய எண்டு பத்தி பிதாவுக்கு எதுவும் தெரிஞ்சா கூட ஏன் இருதயத்து நினைவில் கிரியில கொண்டு வந்தார் நீங்க பாத்தீங்கன்னா, நமக்காங்க தூதர்களுக்காக மற்ற எல்லா உலக ஜனங்களுக்காக தெரியும். ஆனா தேவனுக்கு அவர் கிரியை காமிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அங்க இல்ல பாக்குறோம். ஆனா கர்த்தருக்கு தெரியாது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது, அப்ராம் இந்த ஸ்டேஜுக்கு போறான் கர்த்தருக்கு தெரியாது. அவர் சொல்ற அப்புறம் வசனம் வாசிக்கலாம், பிதாவாகிய தேவனுக்கு தெரிஞ்ச விஷயம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு பரலோக திரும்ப தெரியாது இருந்துச்சு. சரசரிகள் வசனம் வாசிக்கலாம், ஆதியாகமம் 22:15. ஆதியாகமம் 22:15.
கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிராமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள்
சத்துருக்களின்.
அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். யார் அது? இது யாரு? கர்த்தருடைய தூதனானவர். யாரு? கர்த்தராக இயேசு. ஆனா தேவன் அப்ரா கூடும் போதே தெரியும் இவர பண்ணுவாருங்க, பலி கொடுப்பாங்க சொல்லி. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இருதயத்தின் நினைவுகள் எங்க போய் முடியும்ன்றது தேவனுக்கு தெரியும். கிரியைகள் எதுக்காக பாத்தீங்க? மற்றவங்களுக்காக தான் தேவன் என்ன பண்ற டெஸ்ட் பண்றாரு பாக்குறோம். அவருக்கு மற்றவங்க வாழ்ந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இல்ல நம்ம பாக்குறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரும் பாத்தீங்கன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து. உலகத்தோற்ற முன்னாடியே அவர் அடிக்கப்பட்டார் என்ற வசனம் இருக்குது. கண்டிப்பா என் மகனை நான் உருவாக்குவேன் என்று சொன்னால் அவர் கண்டிப்பா பூமியில மனுக்குளம் பாவம் செய்யும்போது வருவார். அவர் பூமியில வந்தார்னா 30 வருஷம் நியாயப்பிரமாணத்துல வாழ்வார், 3.5 வருஷம் புது திருஷ்டியா வாழ்வார். ஜனங்க அவரை காரி துப்புவாங்க, அவர் அவமானம் பண்ணுவாங்க, சிலுவில அடிப்பாங்க, ஜாட்டில அடிப்பாங்க, அவர் கணத்துல அடிப்பாங்க. கடைசி வரைக்கும் யாரையும் அவர் அவமானம் பண்ண மாட்டார். கடைசி வரைக்கும் மௌனமா இருந்து ஓட்டத்தை முடிப்பாங்க. யாருக்கு தெரியும்? தேவன் தெரியுமா தெரியாதுங்களா? கண்டிப்பா தேவனுக்கு அனந்த ஞானம் இருக்கிறது தான் கண்டிப்பா தெரியும். ஓகே, அப்படி தேவனுக்கு எல்லாம் தெரியறதுனால எல்லா அத்தினி கோடி மனிதரையும் உருவாக்கிட்டு ஆண்டவர் பாருங்க. நான் ஆரம்பத்திலே என்னுடைய மகனை பறிச்சு நான் கண்டிப்பா பாத்துருக்கிறேன். இவரு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறாரு. எல்லாமே அவரை பத்தி பாத்துட்டேன். மனுக்குளமே தூதர்களே, இவரை நீங்க வணங்குங்க, நீங்க அவரை வர்ஷிப் பண்ணுங்க, அவரு கனம் கொடுங்க சொன்னா நம்ம எல்லாரும் யாருன்னா நம்ம கண்டிப்பா கர்த்தர் இயேசு கனம் கொடுத்துருப்போமா? தேவனுடைய இருதயத்தின் தேவனுடைய நிலைமை இருதயத்தின் நிலைகளை பார்த்து அவருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் இயேசு உருவாகிறதுக்கு முன்னாடியே அவரை குறித்து எல்லாமே தெரியும். ஆனா கர்த்தர் இயேசு பூமியில வந்து மனுஷனா வாழ்ந்து புது விஷய வாழ்க்கை எக்ஸாம்பிள் வாழ்ந்து அவர் ஓட்ட ஓடி முடிக்கும் போது கிரியா வழி வரும்போது தூதர்கள் அவருடைய கிரியை பார்க்கும் போது அவருக்கு கொடுக்குற அந்த கனமகையை பார்க்கும் போது தூதர் அக்செப்ட் பண்ணுவாங்க. மனுக்குளம் எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தரேச வச்சு எல்லாரும் அவரை வணங்கணும்னு சொல்லும் போது கண்டிப்பா அவரை வணங்குவாங்க சொல்றீங்களே. ஆனா தேவனுக்கு ஆரம்பத்தை முடிவு தெரியும். அப்போ இருதயத்தின் நினைவில் கிரியைகளா மாறுவது அது தேவனுக்காக அல்ல, அதை தேவனை விட்டு மாற்ற எல்லா அந்த சராசரி அத்தனை பேருக்காகவும் அவர் டெஸ்ட் பண்றாரு நம்ம பாக்குறோம் சொல்றீங்களே. இப்போ இந்த இருதயத்தின் நினைவில் கிரியைகளா மாறணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தேவன் டெஸ்ட் பண்றது. அப்ப உதாரணம் நீங்க பார்க்கும் போது புது சிருஷ்டி சப்ஜெக்ட் பத்தி நம்ம கேட்கறோம். 6th volume அருமையா எக்ஸலண்டா கிளாஸ் பேசலாம். கிளாஸ் அநேக பேர் பேசுங்க, அருமையா கிளாஸ் பேசலாம். எங்க போயிட்டு இருக்கீங்க கிளாஸ்? 6th volume கிளாஸ் போயிட்டு இருக்கிறோம். 6th அப்புறமா கிளாஸ் 6th volume நாங்க கிளாஸ் கேட்டிருக்கோம். நாங்க 4 டைம் கேட்டிருக்கோம், 3 டைம் கேட்டிருக்கோம். ஓகே, ஒரு சகோதரன் வாரத்துல 4 டைம் வந்து புது சிருஷ்டி கிளாஸ் எடுக்கிறதுனால அவர் புது சிருஷ்டி ஆக முடியுமா? அல்லது சகோதர சோழிகள் வாரத்துல மாசத்துல வந்து வாரம் ஃபுல்லா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் புது சிருஷ்டி கிளாஸ் 6th volume கேட்கறதுனால அவர் புது சிருஷ்டி என்ன முடியுமா? ஆனா புது சிருஷ்டி கிளாஸ் எடுக்கிறதுனாலயோ இல்ல கேட்கறதுனால நமக்கு என்ன உருவாவது பாத்தீங்கன்னா நல்ல நல்ல எண்ணங்கள் உருவாவது உள்ள. அப்படின்னா நம்ம இப்படி இருக்கணும், வீட்டுல சகோதர மதத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி எண்ணங்கள் உருவாவது, கரெக்ட். ஆனா அந்த எண்ணங்கள் உருவானா போதுமா? எண்ணங்கள் இருதயத்தில் இருக்குது. இப்போ நான் கிளாஸ் கேட்கறதுனாலயோ கிளாஸ் பேசுறது நம்ம நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா, ஓகே நான் இப்ப ஒரு புது சிருஷ்டி, கரெக்ட். எப்போ புது சிருஷ்டியின் வாழ்க்கையை அப்ளை ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா, எப்ப பண்ணனா, கேட்ட கிளாஸ் சொன்ன கிளாஸ் இருதய நினைவுகளை போய் உட்கார்ந்துருக்கு இப்போ, சரிங்களா? இந்த இருதயத்தின் நினைவுகள் அந்த புது சிருஷ்டி வசனத்துக்கு தகுந்த கிரியை வெளிப்பட்டா மாட்டிருந்தா அவர் புது சிருஷ்டி சவரன் வழிய ஒருத்தர் கிளாஸ் பேசுறதுனாலயோ ஒருத்தர் கிளாஸ் கேட்கறதுனால புது சிருஷ்டி ஆக முடியாது. சோ இங்க பாக்கும்போது நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு பாக்குறோம். அப்படின்னா இப்போ மிக முக்கியமான விஷயம் நான் பாக்கணும் சொல்ல சரிங்களே, நம்மளுடைய தேவன் நமக்கு கொடுக்குற எல்லா விதமான டாலண்ட் இருக்கு, டாலண்ட்கள், டேலண்ட்ஸ். இந்த எல்லா டேலண்ட்ஸுங்க நம்மளை கண்டிப்பா பரலோகத்துக்கு கொண்டு போவாது. அப்படின்னா தேவன் நம்மளுக்கு வந்து இந்த புது சிருஷ்டிகளாக ஆகும்படி தான் நம்ம கன்வென்ஷன்ஸ், அப்புறம் மன்னா, சப்ஜெக்ட், எக்லிஷா, சர்வீஸ், அப்புறம் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அதான் கொடுக்குறாரு. இதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வராங்க பார்க்கும்போது, மூப்பர்கள், போதகர்கள், பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள், அப்புறம் டீக்கன்ஸ், அப்புறம் ஸ்பீக்கர்கள், அப்புறம் விசுவாசி சௌர சௌரிகள் எல்லாருமே வராங்க. ஆனா எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தாரு தான் எல்லாமே. அப்ப ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியின் வழியை நடுகிறதுக்காக, புது சிருஷ்டிகளா ஆகிறதுக்காக தான் தேவனுக்கு எல்லாமே வாய்ப்பு வராரு. ஆனா நம்ம மைண்ட்ல என்ன பாத்தீங்கன்னா முக்கியமாக என்ன நமக்குள்ள மைண்ட் வந்திருந்தா, ஓகே நான் புது சிருஷ்டிகளா ஆயிக்கொண்டிருக்கிறேன் என்ன எப்படி வந்துடும் நீங்க பார்க்கும்போது சார் சரிங்களே. ஓகே நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர் ஆயிட்டா ஓகே நான் ஓட்ட முடிச்சிருவான், இல்ல நான் ஒரு கிளாஸ் பேசிட்டாக்கா ஓட்ட முடிச்சிடலாம், இல்ல நான் என்ன பண்றேன்னா வாரத்துல நான் வந்து காலையில ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா நான் இருக்கிறதுனால ஒரு புது சுற்றிகளா இருக்கிறதுனால காலையில எழுந்த உடனே மண்ணா ராத்திரி படுக்கும் போது இருங்கிதும் ஓகே. அப்ப டெய்லி என்ன பண்றேன் நான் எவ்ரிடே என்ன செய்யறேன் பாத்தீங்கன்னா மண்ணா இருங்க படிச்சுக்கிறேனே பரவாயில்ல. அப்புறம் சண்டே சர்வீஸ் எக்லேஷா, அப்புறம் கன்வென்ஷன்ஸ்க்காக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சில மீட்டிங்களுக்காக சில பண உதவி. அப்ப என்ன எடுத்து பாத்தீங்கன்னா ஓகே நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன் கிளாஸ் தேச்சுக்கிறேன், அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா சில காரியங்களுக்கு உதவி செய்யற நல்ல நல்ல டேலண்ட் இருக்கு. ஓகே இதெல்லாமே நம்ம செய்யறதுனால நம்ம யாரும் புது சிஷ்டிகளா கண்டிப்பாக ஆக முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் செய்யறாங்க, எல்லா மதங்களும் எல்லாம் செய்யறாங்க இல்லீங்களா, எல்லா மதங்களும் செய்யறது யாரும் செய்யறது நினைக்கிறீங்களா? காலையில இருந்த உடனே உலகத்துல கூட பூஜை பண்றாங்க, உலகத்தால் கூட சாமியை போயிட்டு போறாங்க. சண்டே எட்லீஸ்ட் நம்ம வர சொன்னா அவங்க கூட சண்டே ஆச்சுன்னா வேற எங்கன்னா போறாங்க, சாமியை கூட அவங்க கும்பிடுறாங்க. அப்படி என்ன சில வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா நம்ம இருக்கக்கூடிய தலந்துகள் நம்மளுக்கு நம்ம புது சிஷ்டியை மாத்த முடியாது. அப்ப எது நம்ம புது சிஷ்டியை மாத்தம் பாத்தீங்கன்னா சரி சரிங்களே, நமக்கு கொடுத்த எல்லா தலந்துகள் அது கேரக்டரா மாறணும். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய எல்லா டேலண்ட்ஸ் அது கேரக்டரா மாறுறதுக்காக தான் தேவன் தலந்து கொடுக்குற அவசரம். அந்த தலந்து வச்சு வாழ்றதுக்காக தேவன் வாய்ப்பு கொடுக்கல. நம்ம வரக்கூடிய எல்லா விதமான அனுபவங்கள் எதுக்காக பார்த்தீங்கன்னா புதுசி வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் அவசரம். அந்த அனுபவமே நம்ம பெஸ்ட் ஆகிட்டோம் என்ன முடியாது பார்க்கணும். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு குறைந்த சபையில. குறைந்த சபையில பெரிய பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா தலந்து தான் பிரச்சனை. அநேக டேலண்ட்ஸ் இருந்துச்சு குறைந்த சபையில, அந்நிய பாஷை பேசுற வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா அற்புதம் செய்கிற வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம், இப்படி ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த தலந்துகள் பாத்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு. அப்பதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு உங்களுடைய டேலண்ட்ஸ காட்டிலும் ஆண்டவர் கொடுத்துக்கிற வரங்கள், அநேக வரங்கள் நீங்க பெற்றிருக்கிறீங்க கரெக்ட், ஆனா எல்லா வரங்களிலும் மிகப்பெரிய வரி எதுன்னு சொல்லி பேசுறாரு பாத்தீங்கன்னா அவர் வந்து கடைசியா அந்த 13வது அதிகாரத்தில் பேசுறாரு 12, 13, 14 அவருடைய டேலண்ட் பத்தி பேசுறாரு. அவனை ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சபையா இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன தலந்து பேசுறாரு. இந்த தாளந்துகளிலே மிகப்பெரிய தலந்து எதுன்னு பாத்தீங்கன்னா வசனம் சொல்றாரு, வசனம் வாசிக்கலாம். எல்லா வரங்களிலும் மிகப்பெரிய வரம் எதுன்னு சொல்லி பேசுறாரு அப்போஸ்தலர் பவுல் பார்க்கும் போது வாசிக்கலாம். 1 Corinthians 13:13 வாசிக்கலாம். 1 Corinthians 13:13
இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது.
பாருங்க எல்லா விதமான டேலண்ட் அங்க 12வது அதிகாரத்தை பேசுவாரு. 12 chapter வீட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 14 chapter வந்து அன்னை பற்றி பத்தி பேசுறாரு. எல்லா டேலண்டை காட்டிலும் கடைசியா ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் எது முக்கியம் பாத்தீங்கன்னா விசுவாசம், அதுக்கப்புறம்
நம்பிக்கை, அன்பு.
அன்பு இந்த மூன்று விஷயத்தை பேசுறாரு பாக்கிறோம். அப்ப இந்த மூன்றுல அன்புதானங்களா பெரிய விஷயம் சொல்லி பேசுறாரு. அப்படின்னா சொல்ற சொல்ல முக்கியமா நம்ம என்ன பாக்குறோம்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அப்ப பார்க்கும் போது நம்ம தேவன் எந்த விஷயத்தை டெஸ்ட் பண்ண போறாரு நீங்க பார்க்கும் போது தேவன் எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவார் பாத்தீங்கன்னா இந்த மூணு முக்கியமான விஷயம். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா டேலண்ட வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டார் தேவன், அது அப்புறம் பார்க்கலாம். எல்லா தாளந்தையும் கரெக்டரா மாத்திரமா விசுவாசம், நம்பிக்கை, அன்பா மாத்திரமான்றத அதை நம்ம பார்க்கவாரு பாக்கிறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் வரும்போது நம்ம ஓட்ட முடிஞ்சு போகும்போது பரலோகத்து நம்ம கண்டிப்பா ஒரு நாள் போயே போவோம், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஓட்டத்தை முடிப்போம். நம்முடைய மனசுல நம்மளுக்குள்ள விருப்பம் அப்படி இருக்குது. ஓகே நம்ம ஓட்டம் ஓடி முடியும் போது கண்டிப்பா நம்ம கூட ஏதோ வரப்போகுது. நம்ம இந்த பூமியில வந்து மனுஷராக இருக்கிறோம், கண்டிப்பா ஒரு நாள் ஓட்ட முடியும், நம்ம கண்டிப்பா ஒரு நாள் மறிக்க தான் போறோம். கண்டிப்பா அது மரணம் இல்லை, அது புது விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்னங்களா ஒரு ஆசீர்வாதம் தான். அங்க போகும்போது பரலோகத்துக்கு நம்ம கூட என்ன வரும் நினைக்கிறீங்க, நம்ம கூட என்ன வரப்போகுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:13 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:13
பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூடப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருமணம் பற்றுகிறார்,
அவர்களுடைய கிரியை அவர்களோட போகும். அப்ப இங்க என்ன சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சொல்றீங்களே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பெற்றிருக்கக்கூடிய டேலண்ட் அங்க போகாது, ஒவ்வொருத்தருடைய தலந்துகள் அங்க போகாது. அங்க சொல்லக்கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா கிரியைகள் போக சொல்றாரு. இப்படி சொல்லிருக்கலாம் இல்லீங்களா, என்ன சொல்லிருக்கலாம், அவர்களோட விசுவாசம் போகும், அவர்களோட நம்பிக்கை போகும், அவர்களோட என்ன பண்ணனா அன்பு போகும் சொல்லிருக்கலாம் இல்லையா. இப்படி எல்லாம் சொல்லாக்காம சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர்களோட என்ன போவாங்களா கிரியை போகும் சொல்லி அங்க பேசுறாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு 200 பேருக்கு 300 பேருக்கு நான் பேசிக் கிளாஸ் எடுத்திருக்கலாம், நான் மறிக்கிறேன், இருநூறு பேரும் அவை மறிச்ச உடனே கூட போவான்னு வசனம் இருக்கா இல்லையே? நான் அநேக விதமான டேலண்ட் பெற்றிருக்கலாம், அநேக விதமான தாளந்தங்கள இருக்கலாம், இவர் மறிக்கும் போது இவருடைய தாளந்துகள் கூட போச்சுன்னு சொல்லப்படுதா? இல்ல. அப்ப என்ன போகுது நீங்க பாத்தீங்கன்னா, இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது இன்னும் கிரியை இல்லை. இது வந்து கிரியைகளை எப்ப மாறுது பாத்தீங்களா? இருதயத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரக்டர் சொல்ல முடியாத சரோசரிகள், அந்த இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கிரியைகளா மாறணும். அப்படி மாறும்போது நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு, நம்முடைய விசுவாசம், நம்ம நம்பிக்கை, நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம், எனக்கு அன்பு இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இருதயத்துல நம்ம இருக்கிறது நினைக்கிறதுனால அப்படி ஆக முடியாது. இந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான நினைவுகள் கிரியைகளா மாறணும். அப்போ என்னதான் போகுது பாத்தீங்கன்னா, நாம் ஒரு போதகரா இருக்கலாம், நம்ம அநேக விதமான டேலண்ட் பெற்றிருக்கலாம், சபைக்கு ஒரு மூப்பராக இருக்கலாம், நம்ம என்ன மாதிரி நிலையில இருந்தா கூட அது போகாது. அங்க இருந்து நம்ம என்ன செய்தோம் அந்த கிரியை நம்ம வெளிப்பட பார்க்கணும். அப்போ நம்மளுடைய தாளந்துகள் போகாது, நம்ம அதை தாளந்தத்தில் வச்சு நம்ம குணங்களா மாத்திரம் பாத்தீங்களா, அதுதான் தேவன் நம்ம போறோம் பார்க்கணும். அப்போ அதுதான் போகும். அப்படின்னா இப்ப நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப கண்டிப்பா இந்த மூணு விஷயத்துக்கு நம்ம டெஸ்ட் கண்டிப்பா வரும். எனக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கு நம்ம நினைக்கலாம், எனக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கு, நான் விசுவாசத்துல வந்திருக்கேன். எல்லாத்தையும் சகோதரி சொல்லலாம், பரவாயில்ல அந்த சகோதரன் விசுவாசத்துல இருக்காரு, அந்த சகோதரி விசுவாசத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம், அல்லது எனக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது எப்ப எப்ப கரெக்டா தோணும், எப்ப கரெக்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசம் உள்ள இருக்கு, அது கிரியை வந்தாதான் நம்ம கரெக்டா கன்ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? அதே போல நம்பிக்கை கூட எனக்கு இருக்குன்னு சொல்லலாம், நம்பிக்கைக்கு ஒரு டெஸ்ட் வரணும், அப்பதான் தெரியும் நம்பிக்கை இருக்குதான் சொல்லி. அன்பு எனக்கு இருக்குன்னு சொல்லலாம், அந்த அன்புக்கு ஒரு டெஸ்ட் வரும்போது தான் தெரியும் எனக்குள்ள அன்பு இருக்குதா இல்லையா தெரியும் சார். சரிங்களா? அப்படின்னா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறேன், என்னன்னா இந்த மூன்று விஷயத்துக்கும் கண்டிப்பா டெஸ்ட் வரும். டெஸ்ட் வரும்போது மறுபடியும் சொல்றேன், இது தேவனுக்காக அல்ல, அப்படி சோதனை வரும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா, அதுக்கப்புறம் அன்பு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம படிக்க போலாம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா சார், நமக்கு விசுவாசத்தை குறித்து நமக்கு கண்டிப்பா சோதனை வரும். வசனம் வாசிக்கலாம், யாக்கோபு 2:14 வசனம், சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 2:14 வசனம் வாசிங்க.
என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன?
பாத்தீங்களா, எனக்கு விசுவாசம் இருக்கு என்று சொல்லி அவர் கிரியவே இல்லைனாக்கா என்ன பிரயோஜனம்? அடுத்து
அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன?
பாத்தீங்களா, சிம்பிள் பாருங்க.
அப்படியே
என்ன சொல்றாரு, எனக்கு ஒருவனுக்கு விசுவாசம் இருக்கு என்று சொன்னால் அந்த விசுவாசம் ரட்சிக்குமா? சான்ஸே இல்ல. நோவா சொல்றாரு, எனக்கு ஆண்டவர்ல விசுவாசம் இருக்கு, எப்படியே கண்டிப்பா பேலை சரி எப்படியே மழை வரும்போது காப்பாத்துவாரு அப்படி சொன்னா காப்பாத்திருப்பாரா? அந்த விசுவாசம் காப்பாத்திருக்கோமா? நோவா சொல்றாரு, நோவா என்ன பண்றாருன்னா, எனக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவர்ல சொல்லிட்டு அந்த விசுவாசம் ரட்சிக்கும் சொன்னார்னா அவரை காப்பாத்திருக்கோமா அந்த விசுவாசம்? அப்ப என்ன பண்றாரு நினைப்பாரு, அந்த விசுவாசத்தை கிரியில கொண்டு வந்தாரு இல்லீங்களா? அதான் நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த விசுவாசம் எவ்வளவு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாத்தீங்கன்னா கிரியில வரணும். சோ அடுத்த ஒரு முக்கியமான பகுதி வாசிக்கலாம், அடுத்து கண்டினியூ வாசிங்க.
அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய்.
பாத்தீங்களா, இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்குது, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் நமக்கு இருக்கு இல்லையா? தேவன் கண்டிப்பா நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம் இல்லையா? இந்த விசுவாசம் சாதாரண விசுவாசமா? இதுக்கு அருமையான விசுவாசம் சொல்லப்படுது பேதுரில் இல்லீங்களா? என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேருக்கும் தெரியாத ரகசியம், உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துக்கு தெரியாத ரகசியம், தேவன் ஒருவரே இல்லீங்களா? தேவன் வெளிப்படுத்துறாங்க மூணு பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி உலகமே சொல்லிட்டு இருக்கும் போது இந்து மக்கள் வந்து முக்கோடி தேவர் என்று சொல்லும் போது, இஸ்லாம் மதம் பாத்தீங்கன்னா அல்லாதான் தேவன் சொல்லிட்டு இருக்கும் போது, நாம் கூட சாதாரண மனிதனா இருக்கும் போது தேவன் ஒத்துன்னு சொல்லி விசுவாசிக்கிறது எல்லார காட்டிலும் மிகப்பெரிய விசுவாசம். அந்த ஒரே தேவன் தான் யாரும் விசுவாசிக்கிறாங்கன்னா அல்லான்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனா அவங்க விசுவாசிக்கிறது நம்ம விசுவாசம் வித்தியாசம் இருக்குது. அவங்க அல்லான்ற ஒரு சாமிய உலகத்துல இல்ல. ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய பிதாவுக்கு தேவன் ஒருவர் உண்டு. அவரை தான் நம்ம நம்புறோம். உண்மையான சிருஷ்டிக்கர்த்தா நம்ம நம்புறோம். எல்லா விசுவாசத்தை காட்டிலும் மிகப்பெரிய விசுவாசம் இது, கரெக்டுங்களா? ரொம்ப சந்தோஷப்படலாம், மேன்மைப்படலாம். ஏன்னா உலகத்தை உண்டாக்கின தேவன், மனுஷரை உண்டாக்கின தேவன், நம்ம அழைச்ச தேவனை விசுவாசிக்கிறோம், கரெக்ட். இந்த விசுவாசம் மேன்மை உள்ளது தான், கரெக்ட். ஆனா அப்போஸ்தலன் பேதுரு யாக்கோபு என்ன சொல்ற? நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க.
தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடந்து.
பாத்தீங்களா, இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் ஒருவர் விசுவாசிக்கிற கரெக்டா? ஆனா இந்த விசுவாசம் யாருக்கு இருக்கு? உலகத்துக்கு அத்தனை கோடி பேருக்கும் தெரியாத ரகசியம் நமக்கு தெரியுது. அந்த ரகசியம் யாருக்கும் தெரியும்? தேவன் ஒத்துருதான் சொல்லி சாத்தனுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும்? பிசாசுகளுக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்ப தேவன் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னதுனாலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சொல்ல முடியாது சொல்ல சரிங்களே. ஏன்னு பாத்தீங்கன்னா பிசாசுகளும் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? நாம் நம்புற ட்ரூத் அவங்க நம்புறாங்க. என்னன்னு தேவன் ஒத்துருதான் நாங்க நம்புறாங்க. ஆனால் பின்ன ஏன் அவங்களை பிசாசுன்னு சொல்லப்படுது? நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசமும் அவங்களுக்கு இருக்க விசுவாசம் ஒண்ணுதான், தேவன் ஒத்ததான் சொல்லி. அப்ப எப்படி அவங்க வந்து பிசாசுல பாத்தீங்கன்னா விசுவாசம் தேவன் நம்புறாங்க சார், தேவன் ஒத்துறது தெரியும் அவங்களுக்கு. ஆனால் தேவனுக்கு தேவனை பத்தி ஞானம் போது அவங்களுக்கு இருக்குது. ஆனால் சார் சரிங்கள, அந்த ஞானம் என்ன பண்ணுது? கிரியைகளா வராம தேவனுக்கு விரோதமாக, தேவன சித்தத்துக்கு விரோதமாக கிரியைகள் வருதாங்க. தங்களுடைய சொந்த கிரியைகள், சாத்தானுடைய பேச்சு கேட்டுக்கூடிய கிரியைகள் வரும்போது தேவனுடைய சத்துருக்களாக இருக்கிறாங்க பாக்கிறோம். அப்ப விசுவாசம் முக்கியம் இல்ல, விசுவாசத்துக்கு தேவன சித்தத்துக்கு ஏற்ற கிரிகள் நம்ம காட்டும் போது தான் தேவனை பிள்ளைகள் ஆக முடிய அவசரம். நம்முடைய சொந்த விஷயத்தை நம்ம காட்டும் போது, நம்முடைய சொந்த கிரியை காட்டும் போது கண்டிப்பா விசுவாசத்துடைய பிள்ளைகள் நம்ம ஆக மாட்டோம் பார்க்கணும். அப்ப விசுவாசம் இருக்கிறது முக்கியம், விசுவாசத்துடைய கிரிகளை மாறணும். எப்போ பார்க்கும் போது சொல்ல சொல்லுங்களே, எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா விசுவாசம் அல்ல. பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், தனிமை, வியாதி, துக்கம், கண்ணீர், ஏகப்பட்ட அநேக புது புது விதமான அனுபவங்கள், தவறாக புரிந்து கொள்ளுதல், தனிமை, ஏகப்பட்ட அனுபவம் வரும்போது நான் இப்படி எல்லாம் அவன் நினைச்சு பார்க்கல, நான் அவ்வளவுதான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன், அதனால எனக்கு இப்படி எல்லாம் அவனுக்கு காரணம் அவதான், அந்த சௌரன் தான், இந்த சௌரி தான், அப்படியெல்லாம் சொல்லாம என்னை உண்டாக்கின தேவனுக்கு தெரியாமல் வந்திருக்காது, அவர் தான் இதெல்லாம் அனுமதிச்சிருக்காரு, அவருக்கு தெரியாமல் எதாவது வந்திருக்காது, அப்படி வந்திருக்குன்னு சொன்னா என் நன்மைக்காக தான் கண்டிப்பா அது வந்திருக்கும். அதனால எனக்கு வந்திருக்க இந்த சோதனை வேற யாரும் காரணம் இல்ல, தேவனுக்கு தெரியாம வந்திருக்காது, அவர் உண்மை உள்ளவர், நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன் அப்பாவை அன்ற ஒரு விசுவாசம், அந்த இருதயத்தின் எண்ணங்கள் கிரியைகளா மாறுவதற்காக தேவன் சோதிக்கிறார். அந்த ஒரு எண்ணம் வரணும் பாக்குறாரு தேவன். வசனம் வாசிக்கலாம், யோபு 13:15 வசனம். யோபு 13:15
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன்.
மறுக்கிற நிலையில இருந்தா கூட என் விசுவாசம் யார் மேலிருந்து கம்மியாகாது, என் அப்பா மேல கம்மியாகாது, என்ன என்னன்னா ஆகட்டும் பரவாயில்ல, என் லைஃப்ல அந்த சுவாசில நாசில சுவாச இருக்கிற அந்த கடைசி மூமெண்ட் இருக்கு கூட நான் அப்பா மேல விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லி நல்லா இருக்கும் சொல்றது இல்லங்க. பிரச்சனைகள் மதத்துல சொல்லக்கூடியதுதான் விசுவாசம். அதுல விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை காட்டுவது தான் பிரச்சனை. மதத்தை கூட பாத்தீங்கன்னா எல்லாரையும் முறுபடுத்துக்கணும், எல்லாரும் கோவப்பட்டுக்கணும், எல்லாருமே டென்ஷன் ஆயிக்கணும், நான் விசுவாசங்கிற ஆர்டர் விசுவாசமாக சொன்னா பிரயோஜனம் இருக்குதா? இல்லங்க. அந்த பிரச்சனை மதத்துல பாத்தீங்கன்னா அமைதியா இருந்து, கர்த்தருக்காக காத்திருந்து, பொறுமையா இருந்து, எதை பத்தி யாரையும் காரணங்களை காட்டாம தேவன் தான் இதெல்லாம் காரணம் சொல்லி, தேவன் நல்லதுதான் செய்யறான்னு சொல்லி விசுவாசங்கிறது மிகப்பெரிய விஷயம். அடுத்து ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல சொல்ல நமக்கு வந்து டெஸ்ட் வருது எதுக்குன்னு பார்க்கும் போது, ஹோப் தமிழ்ல சொல்றோம், நம்பிக்கை இல்லீங்களா. முதலாவது விசுவாசத்துக்கு நம்ம டெஸ்ட் வரும், ரெண்டாவது நம்பிக்கைக்கு டெஸ்ட் வருது. அந்த நம்பிக்கையை நீங்க பார்க்கும்போது சொல்றீங்களா, வசனம் வாசிக்கலாம், எப்ரியர் 10:23 எப்ரியர் 10:23 புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 10:23
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே.
பாத்தீங்களா, நம்ம இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம என்ன பண்ண அசையாம வாக்குத்தத்தை பிடிப்போம் சொல்ற. நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம், எப்ரியர் 6:12 புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 6:12
உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம்.
பாத்தீங்களா, முடிவு பரியந்தம் என்ன பண்ணுமா நம்முடைய நம்பிக்கைக்காக என்ன பண்ண, மறுபடியும் வாசிங்க,
உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி,
நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு அடுத்து
நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று,
முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காட்ட வேண்டும்
என்று ஆசையா இருக்கிறோம்,
ஆசையா இருக்கிறோம். அவ பார்க்கும் போது நமக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த ஹோப், அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணுமா, கடைசி வரைக்கும் இருக்கணுமா, எப்படி தேவன் நம்ம இதை சோதிச்சு பாக்குறாரு சொல்றீங்களா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், எனக்கு இருக்கா இல்ல நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எங்க போக போறோம், நம்ம செவ்வியாக போறோமா, திருநாள் கூட்டமா மாற போறோமா, ரெண்டாம் பண்ணுவா பார்க்க போறோமா சொல்லி மற்றவங்க சாட்சி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு அருமையாக சொல்றாரு, முடிவு பரியந்து நம்ம என்ன பண்ண முடியல ஸ்ட்ராங்கா இருக்கணும் சொல்றாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம வந்திருப்போம் எதுக்காக பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய மனவட்டி ஆகிறதுக்காக தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற வந்திருப்போம். ஆனா காலம் போக்குல பாத்தீங்கன்னா அப்படியே ட்ராக் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். எப்படி சேஞ்ச் ஆயிருக்கும் நீங்க பார்க்கும் போது, அநேக நல்ல நல்ல கிரியைகள் நம்ம செய்யும் போது சகோதர சோர் நம்மளை பாராட்டிருப்பாங்க, நல்ல 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 பேர் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன நினைப்போம் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த பேரு தக்க வச்சு போயிடலாம் அப்படியே பரவாயில்ல. அப்ப நம்ம வாழ்க்கை சகோதர சோர்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோமா? சகோதர சோர்கள் எப்ப நம்ம அறிமுகம் ஆகினாங்க? எல்லா சகோதர சோரையும் நமக்கு எப்போ அறிமுகம் ஆகினாங்க? பஷ சத்தியமா, அதுக்கப்புறம் சகோதரங்களா? ஃபர்ஸ்ட் தேவன் சத்தியம் கொடுத்தாரு, அதுவும் சத்தியத்துக்கு அப்புறம் வரும்போது அநேக சவர சொல்லி நம்மளுக்கு பரிச்சயமானாங்கோ. எதுக்காக ஓட்டத்தை ஓடுறதுக்காக தான். ஆனா நம்ம ஓட்டத்தை ஓடும் போது காலம் போக்குல நான் ஒரு ஸ்பீக்கர் ஆயிடணும், எப்படின்னா கிளாஸ் கேட்டவொடனே ஒரு ஸ்பீக்கர் ஆயிடணும். நான் எப்படி ஆகுது என்ன பண்ணனா, கன்வென்ஷன்ல வேதத்தை வசனம் படிச்சிடணும், நல்ல ஒரு பாட் பாடிடணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு சவரங்களும் நல்லா வேற நல்ல ஒரு கிரியை காமிச்சிடணும். ஐயோ சகோதரங்களுக்காக நம்ம நல்ல நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாழ்ந்துருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஆரம்பத்துல இருந்து பாருங்க அந்த வருவோம் என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கைங்களா, நான் இதற்காக தான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ற எண்ணமே போயிட்டு டெய்லி அதுக்காகவே. இப்ப அங்க இருக்கும்போதெல்லாம் ஆக்டிங் பண்ண மாதிரி இருக்கும், அவங்க சகோதரர் இருக்கும்போது ஆக்டிங் பண்ற மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை வரும். தேவன் எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா, நமக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த விஸ்வா அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் போதான் தேவன் செக் பண்ணுவாரு. சோ ஏன் பார்க்கும்போது சரஸ்வரிகள உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம் நம்ம பாக்குறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, மனவாட்டி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பா ஆயிடுவோம்னு ஒரு ஹோப் இருக்கு. ஓகே, அப்படி இருந்ததுனால ஒருத்தர் ஓட்டம் ஓட முடியுமா? அப்படி ஒருத்தருக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு, நான் டெய்லி பேசுறோம், ரொம்ப ஆசைப்படுற எனக்கு இயேசுடைய மனவாட்டி ஆயிடணும்னு சொல்லி பேசிக்கிறோம், அதனால ஒருத்தர் இயேசுடைய மனவாட்டி ஆயிட முடியுமா? அதனால சான்சல் ஆக முடியாது. ஒரு சகோதரர் ஒரு ஃப்ரெண்ட் சொல்ற ஒருத்தர் சொல்றாரு, நான் டாக்டர் ஆகணும்னு சொல்றாரு ஒருத்தர். நான் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து மிலிட்டரியில ஒருத்தர் ஆகணும்னு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, நான் எப்படியாவது என்ன பண்ணனா ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் சொல்றாரு. அவர் சொல்றதுனால அப்படி ஆக முடியுமா? அவரு அவருடைய ஆசை, அவருடைய ஆசைகள் அப்படி ஆக முடியாது. அதுக்கு ஏற்ற வேலைகள் அவர் செய்யணும். நமக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கு, மனவாட்டி ஆயிடுவோம், மனவாட்டி ஆயிடுவோம் ஆசை இருக்கிறதுனால மனவாட்டி ஆக முடியாது. அந்த ஹோப் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த கிரியை நம்ம செய்யறது, நம்ம செய்யற கிரியலே தெரியும், நான் மனவாட்டி ஆகிறதுக்காக செய்யறோமா இல்ல சத்தியத்துக்காக வந்துட்டோம், வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் போனோம், கன்வென்ஷன் போனோம், கூப்பிட்டாங்க, போலனா தப்பா இருந்துச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மன்னா படிக்கணும், காலையிலேருந்து இரவு படிக்கணும், பாபிலோனுக்கு போக முடியாது, அங்கெல்லாம் பேர் சபையில் இருக்கிறாங்க, உலகத்துக்கும் போக முடியாது, இப்படியே வாழ்ந்து போயிடல அதுக்காக போறோமா இல்ல உண்மையிலும் வந்து அந்த நோக்கத்துக்காக கடைசியில் வந்துட்டு இருக்கோமா? நம்மளுடைய ஆக்டிங் சார், நம்மளுடைய ஆக்ட், நம்மளுடைய கிரியை காட்டும், நம்ம அதுக்காக தான் வாழ்றோமா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை கடைசி வரைக்கும் போகாத வரைக்கும் டெஸ்ட் கூட வரும். ஒரு சகோதரன் கிளாஸ் பேசும்போது, அருமையான சகோதர சோரிகளை, போன வாரம் நம்ம எல்லாருமே எதுக்காக ஓட்ட ஓடுறோமோ, எதை வச்சு ஓடுனுக்குறோமோ, அந்த ஒரு 144,000 பேர் ஹை காலிங் முடிஞ்சு சிலர் சவுரன் கிளாஸ் எடுத்தாருன்னா, இங்க வந்து கிளாஸ் எடுத்தாருன்னா நம்ம நம்பிக்கை என்ன ஆகணுமா? ஐயோ என்னங்களா முடிஞ்சு அவ்வளவுதான், சரி முடிச்சு போனா போட்டோம், முடிட்டு போட்டோம், நான் நெக்ஸ்ட் எதுக்கு இல்லையா வரேன், எதுக்குங்களா உலகத்துக்கு போயிடுறேன் பரவாயில்ல, உலகத்துக்கு நான் போயிடுறேன் பரவாயில்ல, இல்ல சபை முடிஞ்சிச்சு இல்லையா நான் இப்ப திருநாள் கொடுத்து போயிடுறேன், அப்படிலாம் ஏமாந்து என்ன பண்ணக்கூடாது. நம்முடைய ஹோப் கிடைக்கிறதுக்காக சில வார்த்தைகள் பேசப்படுவாங்க, நீங்க எல்லாம் புது ஸ்டிக்ல இல்லன்னு சொல்லுவாங்க சில பேர், ஆனா தயவுசெய்து ஐயோ என்ன ஒருத்தர் புது ஸ்டிக்ல சொல்லிட்டாங்களே அவ்வளவுதான் இல்ல, ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்க தான் பிரதர் 1,40,000 கரெக்டா இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க சில பேர், கரெக்டா உங்களை பார்க்கும் போது கண்டிப்பா நீங்க 1,40,000 அப்பா இந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க என்ன 1,40,000 என்ன போற சொல்லிட்டாங்க அப்படி அவங்க சொல்றதால 1,40,000 ஆக முடியாது. நீங்க வந்து அன்பிட் அதுக்குன்னு சொன்னா கூட நம்ம அதுல இருந்து இல்லன்னு போக முடியாது. சார் சார், நம்ம எந்த நோக்கத்துக்காக என்ன இருக்குதோ அந்த நோக்கத்தை நம்ம கிரியைகள் செய்யும் போது அது தேவன் ரிவர் கொடுப்பாரு. அப்ப நம்ம பார்க்கும் போது சரஸ்வரிகளே, இந்த ஹோப் நமக்கு இருக்கும்போது இந்த நம்பிக்கை, என்ன நம்பிக்கை இருக்குதோ அதுக்கு தகுந்த கிரியை நம்ம செய்யணும்னு நம்ம பாக்குறோம். அதுதான் உங்க டெஸ்ட் போயிட்டு பாக்குறோம். மூணாவது ஒரு கேரக்டர் பாக்குறோம், எதுங்களா அன்பு. இந்த அன்பு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டெஸ்ட் நம்ம போவோம். பாத்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரன் இளந்தூதன் அவருடைய கமெண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா 1 Corinthians 13:13 என்ன எக்ஸ்பிளைன் தராரு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே எல்லாத்த காட்டிலும் மிக உயர்ந்தது பாத்தீங்கன்னா அன்பு. இந்த அன்பு என்னக்கூடிய குணத்தை யாரு வளர்த்துக்கிறாங்களோ அவங்கள மாதிரி பணக்கார வேறமே இல்ல சொல்றாங்களா. உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் யாரு பாத்தீங்கன்னா அந்த அன்பு இல்லக்கூடிய குணம் தான் சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான பகுதி பாத்தீங்கன்னா சொல்ற சொல்ல அன்பு பத்தி இப்ப நான் கிளாஸ் இருக்கலாம் வந்து உங்களுக்கு அன்பு பத்தி பிரதர் அன்பு பத்தி இப்படி எல்லாம் ரொம்ப பைபிள் கிளாஸ்ல ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி நம்ம கிளாஸ் இருக்கலாம். கிளாஸ் நீங்க அருமையா கிளாஸ் எல்லாம் கேக்குறீங்க. இப்போ அன்பு பத்தி நான் கிளாஸ் எடுத்ததுதான் அன்புல நான் அன்பு பத்தி இப்படி அன்பு காட்டணும் சத்ருகளை நேசிக்கணும் அன்பு காட்டணும் நான் சொல்றேன். அதனால நான் எனக்கு அன்பு ஃபுல்லா வந்துச்சு நினைக்கிறீங்களா, அல்லது அன்பு பத்தி கிளாஸ் கேட்கும் போது அன்பு வந்துருங்களா? இல்ல சரசர், அந்த அன்பு இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த அன்பு கிரியைகளா மாறணும். அப்படி மாறும்போது மாற்றம் தான் சரசர நம்ம என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அன்புக்குள்ள வளர நம்ம பாக்குறோம். சரி, இப்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம என்ன பாக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த அன்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் நமக்குள்ள போகுது எதுன்னு பார்க்கும்போது சரசரிகள அது எப்படின்னு பார்த்தா, ஒருவேளை நம்ம எல்லாம் ரொம்ப அன்பான சரசரி என்று சொல்லி கையை பிடிக்கும் போது கை குடிக்கிறோம் இல்லைங்களா, சவரங்கள் நம்ம பார்க்கும் கை கொடுக்கணும் இல்லைங்களா, கை கொடுக்கும் போது நல்லா கை பிடிச்சி குளிக்கலாம். அதனால அன்பு நினைக்கிறீங்களா, வெறுப்பா கூட கை பிடிச்சி கை கொடுக்கலாம், அப்படி இருக்க அப்படிலாம் வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா, இருக்கு வாய்ப்பு. அதே மாதிரி கட்டி பிடிச்சி நம்ம தழுவலாம் எதுக்காக, பிரதர் எப்படி பிரதர் இருக்கிறீங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இருக்கிறீங்க, ஆனா கட்டி பிடிச்சிட்டே ரொம்ப இவங்களை போய் இவங்கள போய் நான் செய்யறேன் பேசுறேன் பாரு சே எதுல வந்துட்டாங்களேன்ற மாதிரி கூட அப்படி நினைக்கலாம். ஆனா இது அன்பு இல்ல, ஒருத்தர் பாஸ் தான் ஆய்வு தான் நடக்கிறது சொல்லிட்டு அன்பு இல்ல. என்ன அன்புன்னு பார்க்கும்போது சரசரிகளை நம்ம இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் நமக்கு அவங்க நம்மளுக்கு அவங்க பிடிச்சவங்களா இருக்கும்போது நம்ம அன்பு சிறம் பாத்தீங்களா, அதுல அன்பு நம்மளுக்கு பிடிக்காத போது அன்பு சிறம் பாத்தீங்களா, அதுதான் ரியல் அன்பு. அதான் தேவன் பாக்குறாரு, அது வரதா இல்லையான்னு செக் பண்றாரு தேவன். நமக்கு மிகப்பெரிய சோதனை அந்த போயிட்டு இருக்கும் சரசரிகளை. ஓகே, கடைசியாக நம்ம இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான பகுதி பார்க்கிறோம். இந்த மூணு விஷயம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, தேவன் நமக்கு சோதிக்கும் போது எந்த சகோதரன் எந்த சகோதரி விசுவாசத்துல வளருவாங்க, நம்பிக்கையில வருவாங்க, அன்புல வளருவாங்க அப்படின்னா, விசுவாசத்துல கடைசியில் நின்னாரு இவரு, நம்பிக்கையில கடைசியில் நின்றுட்டாரு இவரு, அன்புல கடைசியில் நின்னாருன்னு சொல்லி தேவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் யார் நிப்பாங்கன்னு சொல்லி. ஆனா சரசரிகளே, அப்படி தேவன் நமக்கு ஏன் சோதிக்கிறார் பாத்தீங்கன்னா, நாம எவ்வளவு அன்புக்குள்ள வளர்ந்தோம், எவ்வளவு விசுவாசத்துக்குள்ள வளர்ந்தோம், எவ்வளவு நம்பிக்கையில வளர்ந்தோம் சொல்லி நமக்கு சுற்றுல இருக்கிற அத்தனை பேருக்குமே அது சாட்சியாக மாறணும். அல்லது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமாக அது தூதருக்கு முன்பாக தேவன் கொடுக்குற ரிவார்ட் கொடுக்கும் போது எல்லாருக்கும் முன்பாக தகுதியாக நம்ம பாக்குறோம் சரசரிகளை. சரி, இப்ப எப்படி சோதனை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்ப கடைசியா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, எப்போ தேவன் சோதிப்பார், எப்படி சோதனை நம்ம எதிர்க்க பார்த்தோம் சரசரிகளை, எப்போ தேவன் சோதிப்பார்ன்றது பார்த்துட்டு இந்த பாடத்தை நம்மளால முடிக்கலாம். எப்போ சோதனை வரப்போகுது, சோ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. பைபிள்ல சொல்லப்படுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு சரசரிகளை. தேவன் சும்மா சோதிக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாலிபன் SSLC 10th கிளாஸ்க்கு ஸ்கூல் போறாரு, போறாரு, போய் ஒரு வாரம் தான் ஆகுது, ஜஸ்ட் 1 week தான் அவருக்கு ஆயிருக்கு 10th ஸ்கூலுக்கு போய். அப்போ டீச்சர் வந்து சொல்றாங்க, ஒரு பேப்பர் நோட்ஸ் தராங்க, கொடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த நோட்ஸ் என்னன்னு பார்த்தா அவனுடைய ஃபைனல் எக்ஸாமுடைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, தம்பி நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எழுதி முடியும் சொல்றாங்க, ஆன்சர் கொடுக்க சொல்றாங்க. ஃபைனல் எக்ஸாமுடைய பேப்பர் 10th அவர் சேர்ந்த ஒரு வாரத்திலேயே அவருக்கு கொடுத்தா கண்டிப்பா அவரை எழுத முடியுமா, எழுத முடியாதுங்க, எழுத முடியுமா? அப்ப கண்டிப்பா எந்த ஒரு டீச்சர் பண்றது இல்லைங்களா, என்ன பண்றாங்க டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க போய் செக் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களோட டைம் கொடுக்குறாங்க வளர்றதுக்கு. அதே மாதிரி சரசரி நீங்க பார்க்கும்போது கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு நேரத்தை கொடுத்து சோதிக்கிறார், நேரத்தை கொடுத்து சோதிக்கிறார் எப்படின்றது நம்ம கடைசியா நம்ம சில விஷயம் பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம், ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சோ வாசிங்க, பிரசங்கி 3:17 வாசிங்க, பிரசங்கி 3:17 சீக்கிரம் வாசிங்க.
சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன்.
எப்ப பாத்தீங்கன்னா சொல்ல நமக்கு ஒரு சோதனை வருவது என்று சொன்னால் அதுக்குரிய ஞானம் அறிவு வருஷம் முழுக்க நமக்கு வசனத்து மூலம் கத்துக் கொடுத்து நன்மை தீமையுடைய அறிவை தேவன் கத்துக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேவன் ஒருவரை சோதிப்பார் நம்ம பாக்குறோம். அது சோதிக்கும் போது நீங்க பார்க்கும் போது அந்த சோதனை தேவனுடைய நேரத்துக்கு வரும் அப்படின்னா, ஒவ்வொரு லைஃப்லயும் ஒரு டைம் வச்சிருப்பாரு தேவன் சோதிக்கிறதுக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், நல்ல குணத்தை காட்டணும். தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கார். நாம் பால் குடிக்கிற ஒரு காலம் இருக்கும், நாம் வசனம் படிக்கிற ஒரு காலம் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பலமான சாப்பிடுற சாப்பாடு ஒரு நம்ம அந்த பலமான சாப்பிடுற சாப்பாடு அந்த பலமான சாப்பிடுற அந்த ஆகாரத்தை கேட்கிற ஒரு காலம் இருக்கும், அதுக்கு தகுந்த சோதனை வரக்கூடிய ஒரு காலம் கண்டிப்பா இருக்கணும் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த சோதனை நேரத்தை நீங்க பார்க்கும்போது அவர் என்ன விரும்புறா நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம், யாக்கோபு அஞ்சாம் அதிகாரம், சாரி எப்ரியர் அஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் வாசிக்கும், எப்ரியர் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் வாசிக்கும்.
காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேச வசனங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கு.
என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல அப்போஸ்தல் பவுல் சத்தியம் கொடுத்திருக்காரு, பல காலத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, காலத்தை பார்த்தா நீங்க போதகராகணும்னு சொல்லி பேசுறாரு. அப்படின்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் போதகரா இருக்கணும். நமக்கு என்ன படம் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்கணும், போதகர் ஸ்டேஜுக்கு வந்துருக்கணும். போதகர் அர்த்தம்னா நன்மை தீமையுடைய அறிவை பெற்றுக்கொண்டு நாம் அதுக்கு வளர்ச்சி பெற்று அதுக்கு தகுந்த குணம் காட்டணும். உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்தில் சத்தியத்துக்கு வந்த புதுசுல நம்ம என்ன நினைச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, எனக்கு கன்வென்ஷன்ல பைப் கிச்சன் இருக்குமே கிளாஸ் பேசுறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட அதே ஆசை இருந்துச்சுன்னா, கன்வென்ஷன்ல பேசியே பேசணும் ஆசை இருந்துச்சுன்னா என்னங்களா, அந்த 10 வருஷத்துக்கு இருக்க வளர்ச்சி அல்ல. நான் ஏதாவது ஸ்பீக்கர் ஆகணும், ஓகே அது ஆசை தான், ஆனா 10 வருஷம் கூட அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்ல பேர் எடுக்கணும் சௌர மையத்துல, நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது. இதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன காட்டுல மற்றவங்க யூஸ் பண்ணிட்டோம் ஆண்டவர், என்ன கெட்டவங்க சொன்னா பரவாயில்ல மாதிரி அந்த மனுஷன் என்ன சொல்ல வரா, காலம் வரும்போது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலையில இருந்து தாண்டி நல்ல குணத்துக்குள்ள கத்துக்கணும் பாக்கிறோம் நம்ம. சோ அப்படின்னா நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவை கற்றுக்கொண்டு ஞானத்தில் வளரணும்னு பாக்குறோம்னு சொல்ல சொல்லிக்கலாம். அதை நீங்க பார்க்கும்போது முக்கியமாக நன்மை தீமையுடைய அறிவை பெற்றுக்கொண்டு நாம் உதாரணத்துக்கு ஆரம்பத்துல ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசுவோம். பேசும்போது பிரதர் அந்த சிஸ்டர் சரியில்லை, அந்த பதில் சரியில்லை, நம்ம எக்லிஷால வந்து இந்த எக்லிஷ்ல இருக்கிறத காட்டில வேற எக்லிஷா சேர்ந்தலாம் போயிட்டு நம்ம பேசாம, நான் கண்டிப்பா வந்து இந்த எக்லிஷா இருக்கிறத காட்டிலும் ஏன்னா மற்ற எல்லாரும் தவறாக்குறோம் நம்ம நினைக்கலாம் கரெக்ட் ஆரம்பத்துல. ஆனா நாட்கள் புக புக போக மற்ற எல்லா சிஸ்டர்ஸ் தவறுன்னு சொல்லி உட்காந்து பேசலாம் கரெக்ட். ஆனா நாட்கள் போக போக நம்ம பாத்தீங்கன்னா, நான் இது ஏன் பேசணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆரம்பத்துல பேசிட்டோம், ஓகே 10 கன்வென்ஷன், 20 கன்வென்ஷன், 18 கன்வென்ஷன் உங்களுக்கு வந்திருக்கேன், இதுவே நான் செய்யக்கூடாது, இது என் வாழ்க்கை இது அல்லையே, என்னுடைய வாழ்க்கையில முறையை மாத்தணுமே என்ற எண்ணம், அந்த எண்ணம் வரணும் சொல்ல சொல்லுங்க. அந்த எண்ணம் வர்றதுதான் பாத்தீங்கன்னா புது சிருஷ்டிகள் வளர்ச்சி நம்ம பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நன்மை தீமையை அறிய பெற்றுக்கொண்டு நன்மைகளே செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறமா தேவன் செக் பண்ணுவார் பாக்குறோம். கடைசியாக இந்த ஒரு விஷயம் தேவன் எப்படி செக் பண்ணுவார் பாத்தீங்கன்னா, காலம் போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் வைக்கு வரும் ஒவ்வொரு சோரசரிக்கும் 2 டெஸ்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நெபுகாத் நேச்சர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்க யோசிப் தெரியும் நினைக்கிறேன், சிம்பிள் பாயிண்ட் சொல்லி முடிக்க போறோம். நெபுகாத் நேச்சருக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சார், கடைசியாக என்ன வச்சு பாத்தீங்கன்னா பெருமை வந்துச்சு. நம்ம லைஃப்ல நல்ல பேர், நல்ல புகழ், பேச்சு, நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல பப்ளிக் ஸ்பீக்கர், நல்ல அதிகமான டேலண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குவார். நல்லா வந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படிங்கிறான் செக் பண்ணி பார்க்குவாரு. அவர் செக் பண்ணும் போது நம்ம நிலைமை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யோசேப் மாதிரி யாரும் அவரை மதிக்காம எல்லாரும் மறந்து கேவலமா எண்ணப்பட்டு எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு தனிமையாக விடப்பட்டு இருக்கும்போது முறுமுறுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குவாரு. இந்த 2 டெஸ்ட் பெருமையா அப்படின்னா நல்ல வாய்ப்பும் கொடுத்து பாப்பாரு. ஒன்னு கண்டிஷன் ஒன்னு நிலவி கொண்டு போய் விடுவார், அப்படின்னா கடைசி பிளேஸ் கொண்டு விடுவார். கொண்டு போய் விடும்போது எப்படிங்கிறத செக் பண்ணுவார் சரஸ்வரிகள. அப்ப நீங்க பாக்கும்போது இந்த பாடத்துல முடியல என்ன கத்துக்கலாம் பாத்தீங்கன்னா, முக்கியமா சரஸ்வரிகள யாரு வந்தாலும் நேபு காத்து நினைச்ச போல ஆகலாம், யாரு வந்தாலும் கூட யோசிப் மாதிரி ஆகலாம். அதனால காலப்போக்குல தான் தெரியும் யாரு எப்படின்றது தெரியும். இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து இந்த சகோதரன் அருமையான சகோதரன் சொல்லும் போது அவர் கடைசியா கெட்ட சகோதரன் கூட மாறிடலாம், இந்த சகோதர சகோதரி கெட்ட சகோதரன் சொல்லும் போது அவன் நல்லவங்களை கூட மாறிடலாம் சொல்ல சொல்றீங்களே. அதனால காலத்துக்கு முன்பாக நம்ம யாரையும் நியாயத்திருக்க முடியாது. இல்ல இல்ல எல்லாருக்காட்டும் நான் தான் கரெக்ட்னு சொல்லும் போது கூட நாம் இருதய நினைவுகளை அடுத்த வாரம் நம்ம என்ன போறோம் தேவன் தான் தெரியும். நம்மள கூட நம்ம நல்லவங்க சொல்ல கண்டிப்பா முடியாது, நம்ம நல்லவங்க யாருமே நம்ம கண்டிப்பா சொல்லக்கூடாது நம்ம பாக்குறோம். கடைசியா சொல்ல சொல்றீங்களே, இந்த ஓட்டத்தை நம்ம ஓடும் போது நம்ம எல்லாருமே வந்து நல்லவங்களும் ஆரம்பிச்சிருக்கலாம், நல்லவங்களும் ஆரம்பிச்சிருக்கலாம் ஓட்டத்தை ஓடும் போது, நல்லுங்களா ஆரம்பிச்சு கடைசியா முடியும் போது கெட்டுங்களா மட்டும் முடிக்கக்கூடாது. என்னன்னா நல்லுங்களா ஆரம்பிச்சு ஓட்டத்தை கெட்டுங்களா நம்ம முடிக்கக்கூடாது சரஸ்வரிகளை. ஓட்டத்தை ஆரம்பிக்கும் அந்த வேலை கெட்டுங்களா இருந்திருக்கலாம், அநேக தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா ஓட்டம் முடியும் போது ஆனருடைய பார்வையில மற்றவங்க பார்வை விழுங்க பரவாயில்ல, அவங்க எப்படி எல்லாம் பேசிக்கிட்டோம், மற்றவங்களுடைய பார்வையில நான் பேச வரல, நம்ம உண்டாக்கின பிதாவாக தேவனுடைய பார்வையில முடிவுல நம்ம நல்லுங்களா மாறணும். ஆரம்பமா கெட்டதா இருந்திருக்கலாம், ஆனா முடிவு நம்ம நல்லதா மாறிடலாம். ஆரம்பத்தில் நல்லா இருந்து லாஸ்ட் கெட்டுங்களா ஒருத்தம்போ இல்ல பாக்குறோம். இப்படி பைபிள் நீங்க பார்க்கும் போது சொல்ல சொல்றீங்களே, சவுல் நல்லவரா இருந்தாரு கடைசியில கெட்டவரா ஆயிட்டாரு. அப்போஸ்தல் சவுல் அவர் கெட்டவரா இருந்தா கடைசியில் நல்லவரா மாறிட்டாரு. அதனால யாரு குறிச்சும் யாருக்குமே முழுமையா தெரியாதனால வெளியே வெளிப்படையான சில ஆக்டிவிட்டிஸ் பார்த்து நம்ம யாரை பத்தி முடிவு சொல்லாம, இவங்க அங்க போயிருவாங்க இவங்க எங்க போயிருவாங்க அப்படி போயிருவோம் சொல்லாம, ஒருவரை குறிச்சு நம்ம நியாய தீர்ப்பு செய்யாம சரஸ்வரிகளே, நம்ம நியாயபதிகள் அல்ல, ஒருவரையும் நாளைக்கு செய்யாம நம்ம ராஜாக்கள் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் பரிந்து பேசி ஒருவருடைய விளைவினத்தை ஒருவரை புரிந்து கொண்டு, இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, என்ன வசனங்களா, கலாத்தியர் 6:2 இல்லைங்களா, ஒருவருடைய ஒரு பாரதம் நீங்க சுமந்து கொள்ளுங்கன்னு சொன்னா, ஒரு பொறுமை கேரக்டர் காட்டுறதுக்கே 10 வருஷம் என்ன கிளாஸ் கேட்கிறேன், அந்த 10 வருஷம் கூட எனக்குள்ள பொறுமைன்ற கேரக்டர் வரலையே, அப்ப ஏன் கொடுக்குற சவரசர் கூட கண்டிப்பா ஒரு கோவன்ற கேரக்டர் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா அவருக்கு தேவன் டைம் தருவாரு, அவருக்கு நம்ம பொறுமையா காத்திருக்கலாம். 10 வருஷம் கொடுக்குறாரு பொறுமை என்ற குணத்தை கத்துக்கிறதுக்கு சொன்னா வேற ஒரு பலவீனத்தை கண்டிப்பா அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சவரஸ்வரிக்கு வாய்ப்பு தருவார், தேவன் தருவாரு. எனக்கு பட்சபாதம் காட்டாமே தேவன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, இப்போ கூட எந்த வாய்ப்பு இல்லாம எல்லா ஆசீர்வாதம் கொடுத்து எனக்கு என் பலவீனத்தை புரிஞ்சுக்கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது, யாம் கூட வாழக்கூடிய சவரஸ்வரி கூட நான் நேரத்தை கொடுக்குறேன், கண்டிப்பா இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் நான் சேஞ்ச் ஆயிருவாங்கன்ற மனசு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறேன். அப்படின்னா இந்த டெஸ்டிங் எதுக்கு தெரியுமா, கடைசியா இந்த சோதனை எதுக்காக பாத்தீங்கன்னா சவரஸ்வரிகளே, நம்ம யாரு, நம்முடைய கேரக்டர் என்ன, கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சோதனையே, மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக தான் சோதனையே, மற்றவங்க நிலைமையை புரிஞ்சுக்கொள்றதுக்காகவும், நாம் நல்ல குணம் காட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டமாகுதுன்ற விஷயம் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க கூட அப்படிதான் வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுட்டோம் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு நம்ம தேவன் கிருபை செய்ய வராது. அதனால காலத்துக்கு முன்பாக நம்ம எதையும் யாரை பத்தி தீர்ப்பு செய்யாம எல்லா விதமான டெஸ்ட் செய்யக்கூடிய தேவன் ஒப்பு கொடுத்துடலாம். அவரு தான் தெரியும், அவர் தான் உருவாக்குனவர், அவர் தான் நடத்துகிறவர், அவர் தான் அழைப்பு கொடுக்கிறவர். தேவனுடைய ஸ்தானத்துக்கு நம்ம யாரும் போறது வேண்டாம், நாம் இன்னும் மனிதர்கள் தான் எல்லாமே, நம்ம எப்படிப்பட்ட புது திருஷ்டிகளா வாழ்ந்திருந்தாலும் நாம் சாதாரண மனிதர்கள் மண் என்று மறுக்கிறத வேண்டாம் சரஸ்வரிகளே. தேவனுக்கு ஒருவருக்கு தெரியும் யார் யார் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறாங்கன்ற விஷயம் தெரியும். அதனால கடைசி நம்ம என்ன நினைக்கலாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளும் கடவுளுடைய மனசு புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய இருதயங்களை கெட்ட கெட்ட எண்ணங்களை எடுத்து போட்டு அவருக்கு முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழும்போது, யார் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ரைட்டா நினைச்சா பரவாயில்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்காம அவருக்கு ஒருவருக்கு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிரயாசப்படலாம். சோதனை என்பது தேவன் டெஸ்ட் பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணிக்கணும் தேவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அந்த சோதனையே தேவன் நம்ம கொடுக்கிற ரிவார்டு கொடுக்கும் போது மற்ற எல்லா மனுஷர்களுக்கு அது கனமாய் தெரியப்படணும், தூதர்களுக்கு அது நியாயமா காணப்படணும். நாம் சோதனை என்னன்னு சொல்லி நமக்கும் மனசாட்சிக்கு கரெக்டா தெரியணும் பாக்குறோம், ஆனா தேவனுக்கு ஒருத்தருடைய ஆரம்பத்திலே முடிவு தெரியும். அதனால சொரசொரிகளே இந்த பாடத்துடைய முடிவுல ஒரு வசனம் மாற்ற படிச்சு முடிக்கலாம், பிரசங்கி 7:8 வசனம், பிரசங்கி 7:8.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை.
போதும், ஒரு காரியத்தை துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது. அதனால இன்னைக்கு நம்ம சௌரஸ்வரர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா வேதத்தை படிச்சாலும், நல்லா மொழிபெயர்ப்பு பண்ணிருந்தாலும், நல்லா கிளாஸ் பேசினாலும், நல்ல அருமையான சௌரன் பேர் சொன்னா கூட அவங்க நல்லுங்கன்னு சொல்றது வேண்டாம். நம்ம மதத்துல கெட்ட கெட்டதா கெட்ட கெட்டதா கேள்விப்படக்கூடிய சௌரஸ்வரிகள், இவங்க தவறான சகோதரி, இவங்க தவறான சகோதரன்னு சொல்லும் போது அவங்களே முடிவு பண்ணி அப்படி முடிவு பண்ணது வேண்டாம். ஏன்னா ஒரு காரியத்துடைய ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு நல்லது, அந்த முடிவு தேவன் அறிவார். அதனால இந்த பாடத்துடைய கன்க்ளூஷன், கன்வென்ஷனுடைய கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, நாம் யாரையும் கெட்டுங்க சொல்றது வேண்டாம், யாரும் நல்லங்கன்னு சொல்றது வேண்டாம், நம்மளே கெட்டுங்க சொல்றது நல்லங்க சொல்றது வேண்டாம், நம்ம இதயத்தை ஆராய்ந்து பாக்குற தேவன் முன்பாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு வைக்கலாம். அவரே நமக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தகுந்த ரிவார்டு அவர் கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த பிதாவுக்கு தேவனுக்கு கமிட்டி சௌரஸ்வர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த பாடத்தை